ಅನುಜದಯಾ ಪಾತ್ರಂ ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯ ಭೂಷಣಂ ಶ್ರೀಮದ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತ ದೇಶಿಕಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತ ಪದಾಂಬುಜ ಯುಗ್ಮ ರುಗ್ಮ ವ್ಯಾಮೋಹತ ಸ್ಥಿತರಾಣಿ ತೃಣಾಯ ಮೇಣೇ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ಭಗವದೋಸ್ಯ ದಯೈಕ ಸಿಂಧೋಃ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಭೂತಂ ಶರಶ್ಚ ಮಹದಾರ್ವಯ ಭಟ್ಟನಾಥ ಶ್ರೀ ಭಕ್ತಿ ಸಾರ ಕುಲಶೇಖರ ಯೋಗಿ ವಾಹನ್ ಭಕ್ತಾಂಗ್ರಿರೇನು ಪರಕಾಲಯತೀಂದ್ರ ಮಿಶ್ರಾನ್ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಯಸ್ಯ ಸರ್ವ ಪಾಪ ಪ್ರಣಾಶನಂ ಪ್ರಣಾಮೋ ದುಃಖ ಶಮನಃ ತಂ ನಮಾಮಿ ಹರಿಂ ಪರಂ ವಸುದೇವ ಸುತಂ ದೇವಂ ಕಂಸ ಚಾಣೂರಮರ್ದನಂ ದೇವಕೀ ಪರಮಾನಂದಂ ಕೃಷ್ಣಂ ವಂದೇ ಜಗದ್ಗುರುಂ
பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமெனத்திகள் பைங்கழல் முந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகு முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் கண்ணழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருகல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதாய் இல்லை எனக்கெதிரி இல்லை எனக்கெதிரி இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மண முனி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதயதி யத் சுக்தி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வ புஞ்சவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்ட ஹஸ்தம் சரணாகத சாத்தவாஹமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனா சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிக்கால் வழியேறி கண்டி கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமையே புகுவதுவே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளம் மிக்கவன் ஊர்வினதி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே கண்ணினும் திருத்தாம்பினால் கட்டுண்ணப்பண்ணிய பெருமாள் என்னப்பணி நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மை தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே எங்கனையோ அன்னை நீர்வாழ் என்னை முனிவது நீ நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் மேனியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என்னென்றே குண்டலீக சாரீகா பக்தனாகி பண்டரீ சாரீகா க்ஷேத்ரனாகி விடோபா சாரீகா தேவனாகி துகாராம் சாரீகா சத்குரு நாகி குண்டலீக வராதாரி வேதாலாம். மார்கழி மாசமா இருக்கிறதுனாலே தினமும் திருப்பாவை ஜபிக்கிறது உத்தமம். மொத்தமே நமக்கு இருக்கிறது அஞ்சு நாள் தான். அதனாலதான் நேற்று ஒரு ஆறு பாசுரம் சொன்னோம். இன்னைக்கு ஒரு ஆறு பாசுரம், அஞ்சு நாள்ல 30 பாசுரத்தை ஒரு தடவையாவது உங்களை ஜபிக்க வச்சுடணும்னு வைகுண்டபதி ஆசைப்படுறான். அதனால நேற்று ஆறு சேர்த்தையும் இன்னித்தோட ஆறு சேர்த்து 12 சொல்லணும். எல்லாருக்கும் ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, இன்னைக்கு பாசுரம் சொல்லியாச்சுன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படி அர்த்தமே கிடையாது. இன்னைக்கு அஞ்சாவது மார்கழி நாள் அப்படின்னா, இந்த அஞ்சாவது பாசுரம் முதல்ல ஒரு தடவை சொல்லிடுங்க. எப்படி பழகணும் அப்படின்னா, காத்தால எழுந்தவொடனே பல்லெல்லாம் தேய்க்காம குளிக்காம அழுக்கழுக்கா பெட்டில் உட்காந்துட்டு இன்னித்தோட பாசுரத்தை முதல்ல சொல்லிடுங்க. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. அதுக்கப்புறமா பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டும் இந்த முதல்ல நேற்று வரைக்கும் 4 பாசனம் இருப்பாங்க, அதை சேர்த்து 5வது இப்ப சொல்லுங்க. அப்ப என்ன ஆகும்னா, இந்த 30 நாளைக்குள்ள மார்கழி திங்களை 30 தடவை சொல்லிடுது. மனப்பாடாயிடும் முதல்ல. அதுக்கப்புறமா வையந்த வாழ்கள் 29 தடவை வந்துடும். ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடு 28 தடவை. அங்க கடல் கடைந்த மாதம் மட்டும்தான் ஒரே ஒரு தடவை சொல்லணும். அவர் கூட 2 தடவை ஆயுதம் வச்சிருக்கோம். கடந்தா பார்த்தா ஒரு தடவை சொல்லி 2வது தடவை சொல்லிடுவோம். அப்ப மாறி திங்களை 60 தடவை சொல்லிடுவோம். இப்படிதான் நம்ம வாழ்க்கையில நேரத்தை உபயோகப்படுத்திக்கணும். காத்தால எழுந்தவொடனே கிடக்கிற அந்த வேலை இந்த வேலைன்னு ஓடப்படாது. எல்லா வேலைதான் இருக்கு, யார் பண்ணல. என்னமோ உலகமே உங்க தலையில ஓடுறதுலாம் நினைச்சுக்காதீங்க. உங்க வீட்டில் இருக்கிற ஒரு 4 பேரோ 4.5 பேரோ அதுக்கெல்லாம் இவ்வளவு ஆர்ப்பாட்டம்லாம் ஆகாது. 5 மணிக்கு எழுந்திக்கிறதா, கொஞ்சம் 4:55 எழுந்தா கூட போதும். 5 நிமிஷத்துல சொல்லி முடிச்சுடலாம். நீங்க தான் ரொம்ப புத்திசாலி காச்சார். ஒரு 15 நிமிஷம் கிளாக்க ஜாஸ்தி வைப்பாளன்னு 5:30 வச்சுட்டும் 5 மணி 8:30 4:45 ஒரு கணக்கு வச்சுருக்கணும். அந்த மாதிரி மார்கழி மாசத்துல ஒரு 10 நிமிஷம் ஜாஸ்தி வச்சுக்கோங்க. ஜாஸ்தி தூங்கிடாதுன்னு சீக்கிரம் எழுதுங்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுனோ நேரிழையில் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுநீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேரோர் அம்பாவார். இந்த திருப்பாவை ஜபிக்கும் போது முக்கியமான ஒரு விஷயம், ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்களை பார்க்கிறோம். சரீர வியாதி, குடும்பத்தில் பிரச்சனை, இல்லாட்டி தொழிலில் நஷ்டம், நிறைய விஷயங்கள் நம்ம மனத்தை உறுத்தர். நம்ம அதுக்கெல்லாம் பிரார்த்திச்சுக்கிறோம். இப்போ நாம் இந்த திருப்பாவை ஜெபிக்கிறோம். பார்த்தீங்களா, உலகத்தில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாளோ அவளுக்கெல்லாம் நன்மை பயக்கும்படியாக அந்த திருப்பாவையை ஜெபிக்கிறோம். இந்த மார்கழி மாச திருப்பாவையை ஆண்டாள் சொன்ன மாதிரி லோகக்ஷேமார்த்தமா ஜபிப்போம். உலகத்துல எல்லாரும் நல்லா இருந்தா நம்மளும் நன்னா தானே இருக்கும். அவ என்ன மதம், என்ன ஜாதி, என்ன குலம், எந்த ஊர்ல இருக்கா, எந்த தேசத்துல இருக்கான்றது அவசியமே கிடையாது. நம்ம எல்லாருமே வாசுதேவ குடும்பம், அதாவது எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள் தான், பகவானுடைய குடும்பம் தான். எங்கேயோ ஆப்பிரிக்கால யாரோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கானோ அவளும் நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். யாரோ ஒரு தீவிரவாதி இருக்கான், எல்லாரையும் கஷ்டப்படுத்துறான் அப்படின்னா அவன் மனசுலையும் ஒரு நல்ல புத்தி உண்டாகிறதுக்கு நாம ஜெபிப்போம். நம்ம எல்லாரும் திட்டிடுறோம் தீவிரவாதிய, திட்டி ஒன்றும் ஆகலை, இன்னும் ஜாஸ்தி தானே ஆயிருக்கு. அதனால இதெல்லாம் மாறுறதுக்கு உலக க்ஷேமார்த்தமா திருப்பாவையை ஜெபிச்சோம் வச்சுக்கோங்களேன், நிச்சயமா நல்ல மாறுதல் உண்டாகும். சரியா? அதனால இப்ப நம்ம பண்ற இந்த திருப்பாவை ஜபம் உலகத்தில் இருக்கிற சகல ஜீவராசிகளுக்கும் நன்மை பயக்கும். எல்லா குடும்பத்திலையும் நல்லது உண்டாகட்டும், எல்லாருடைய வியாதியும் சரியாகட்டும், எல்லாருடைய தொழிலும் அபிவிருத்தி ஆகட்டும், எல்லார் வாழ்க்கையிலையும் ஆனந்தம் நன்னா கொண்டாடும்படியா வந்தாகட்டும். யார் யார் வீட்டிலலாம் குழந்தை இல்லையோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை சந்தான பாக்கியம் உண்டாகட்டும். பண கஷ்டம் இருக்கிறவர்களுக்கு பணம் நல்லபடியா வரட்டும். கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கவர்களுக்கு அதெல்லாம் முடியட்டும். கெட்ட பழக்கம் உள்ளவாள் அந்த பழக்கத்திலிருந்து வெளில வரட்டும். பிரிஞ்சிருக்கிற குடும்பங்கள்லாம் ஒன்னா சேரட்டும். வியாதியில கஷ்டப்படுறவாள் வியாதியிலேருந்து மீண்டு நல்லபடியா ஆரோக்கியமான வாழ்க்கையை அடையட்டும். எல்லாரும் சௌக்கியமா வையத்து வாழ்வீர்கள். நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும். செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. உய்யுமாறெண்ணி உகந்தேரோ எம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. நாங்கள் நம் பாவைக்கு சாட்டி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள தூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுத்த. தேங்காதே புக்கிருந்து தீர்த்த முளை பற்றி வாங்க. குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோர் எங்காவாய். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவி. ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி. ஊழி முதல்வன் உருவம் போல் நீ கருத்து. பாழியம் தோளுடை பற்பனாமன் கையில். ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிருந்து. தாழாதே சாங்கம் உதைத்த சரமழை போல். வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும். மார்கழி நீராட மகிழ்ந்தேரோ ரெம்பாவாய். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை யமுனை துறைவனை. ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. காயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது. வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. கோய பிழையும் குகுதருவான் நின்றனவும். தீயினில் தூசாகும் செப்பேரோர் எம்பாவாய். புல்லும் கிளம்பினகான் புல்லறையன் கோயிலில். வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பிள்ளாய் எழுந்திராய் தேய்முளை நஞ்சுண்டு. கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. வெள்ளத்தரவில் சீலமர்ந்த வித்தினை. உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். மெல்ல விழுந்து அரியன்ற பேரரவம். உள்ளம் புகுந்து குளிர்ந்தேரோர் எம்பாவார். கீச்சு கீச்சென்று எங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையே. பேசென்னு காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேசு. வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினார். ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையே. நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும். நீ கேட்டே கிடத்தியோ கேசமுடையாய் திறவேரோ எம்பாவாய். அடுத்து கீழ்வானம் வெள்ளன்று எருமை திருவீடு மெய்வான் பரந்தனகா. மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உண்மை. கூவான் வந்து நின்றோம் போதுகளமுடைய பாவாய். எழுந்திராய் பாடி பறைகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய. தேவாதி தேவனை சென்றினாம் ஏரித்தார். ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோ எம்பாவாய். அடுத்து தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. தூபம் கமழ துயிலனையில் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்கிறவார். மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான். ஊமையோ அன்றி செவிலோ அனந்தரோ ஏமப்பெருந்தியில் மந்திரப்பட்டாள். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேரோ எம்பாவாள். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாள். மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதா. நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மாள். போற்றப் படைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள். கூற்றத்தின் வாய்மீந்த கும்பகர்ணனும். தோற்று முனக்கே பெருந்தியில்தான் தந்தானும். ஆற்ற அனந்தருடையாய் அருங்கலமே. சேற்றமாய் வந்து திறவேரோர் எம்பாவாள். அடுத்து கற்று கரவை கணங்கள் பலகரந்து செற்றா திறவழிய சென்று தெருச் செய்யும். குற்றமன்றில்லாத கோவளர்தம் பொற்கொடியே. குற்றரவு அல்குள் குணமையிலே போதரா. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். அடுத்தது தனைத்திளம் கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து முடைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் தேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலைவீடு நின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கினியானை பாடவும் நீவாய்கிறவாள். இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருடக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேரோ ரம்பாவார். எத்தனாச்சு? பன்னெண்டாயாச்சா? அப்ப மார்கழியில ஒரு 12 பாசுரம் ஆண்டாள் நம்மளை ஜிபிக்க வச்சுட்டா. இந்த பாசுரங்கள்லாம் ஜிபிக்கும் பொழுது ஸ்ரீவல்லிபுத்தூர்ல ஆண்டாள் அவதாரம் பண்ணா இல்லையா, அந்த நந்தவனம், அந்த நந்தவனத்துல ஆண்டாளோட நின்று ஜிபிக்கிறேன் அப்படின்னு பாதிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சத்தியமா ஒரு ஜென்மா ஆண்டாளுடைய தோழியா ஸ்ரீவல்லிபுத்தூர்ல திருப்பாவைய ஜிபிச்சென்று வரபத்ர சாயி அனுபவிக்கிற பாக்கியம் கிடைக்கும். அப்படியே நடந்துட்டே இருக்கும்பொழுது ஒரு ஜென்மா ஸ்வயம் ஆண்டாளாகவே நாம ஆக முடியும். ஆண்டாள் மாதிரியே ரங்கனை கல்யாணம் பண்ணிட்டு அவனுடைய பொண்டாட்டியா வாழ முடியும். நான் எதுவுமே அதிகமா சொல்லல, சத்தியமா முடியும். பக்திக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. நம்ம மனசுக்கே பலம் அதிகம். எத் பாவம் தத் பவதி அப்படின்னு பெரியவா சொல்றா. நம்ம என்ன பாவிக்கிறோமோ அது நிச்சயமா நடந்துடும். அதனாலதான் நல்லதையே நினைங்கோ, நல்லதையே பேசுங்கோ, நல்லதையே நடக்கும் அப்படின்னு சொல்றோம்னா சத்தியம் நம்ம மனசுக்கு அத்தனை பலம். அதனால மனசுல அந்த பக்தி வேணும். எப்படிப்பட்ட பக்தி வேணும் அப்படின்னா ஆஞ்சநேயமூர்த்தி போல ஒரு பக்தி. நாளைக்கு ஹனுமத் ஜெயந்தி, நம்ம ஆஞ்சநேய சுவாமியுடைய பர்த்டே, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஈஸியா முடியுமா? அவதார தினம், ஸ்வயம் சிவபெருமானுடைய ஹம்சம் நம்முடைய ஆஞ்சநேய சுவாமி. அது இல்லாதபடி நாளைக்கு தான் தொண்டரடி குடியாழ்வாருடைய திருநக்ஷத்திரம், அவருடைய பிறந்த நாளும் நாளைக்கு தான் வர்றது. அப்ப மார்கழி மாசம் மதி நிறைந்த நல்ல நாள் தான். அப்ப எல்லாம் தானா அமையறது பார்த்தாளா? அத்தனை விசேஷம், இத்தனை விசேஷங்களுக்கும் மேலாக நமக்கு சன் துக்காராமுடைய சரித்திரம் கேட்கிற ஒரு பாக்கியம். ஜெய் போலோ சன் துக்காராம் மகாராஜ் கீ ஜெய். ஸ்வயம் உத்தவரே நாமதேவரா வந்தா, நாமதேவரே ஸ்வயம் துக்காராமா வந்தா. 1608 வருஷம் தேகு அப்படின்னு பூனா பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்திலேதான் அவதாரம் பண்ணார். சாதாரண ஒரு வியாபார குடும்பத்திலேதான் அவதாரம் பண்ணார் சன் துக்கா. அழகா கல்யாணம், மனைவி, குழந்தை அப்படின்னு இருக்கா. அவ தேகுலேயே ஒரு பாண்டரங்கன் கோவில் உண்டு. டெய்லி அந்த பாண்டரங்கனை சேவிக்கிறது, தொழறது அப்படின்னு ஆனந்தமா வாழ்க்கை போயிட்டு இருக்கு. வியாபாரத்திலையும் நல்லா கொடி கட்டி பறக்கிறார். ஒரு காலகட்டத்துல வியாபாரத்துல ஒரு பெரிய நஷ்டம் வந்துடும். 30 வருஷம் வாழ்ந்தவனும் கிடையாது, 30 வருஷம் தாழ்ந்தவனும் கிடையாது. எல்லாம் ஒரு சைக்கிள் அப்படி மாறி வரும். எல்லாம் ஒரே மாதிரியே போயிட்டு இருந்து வச்சுக்கோங்களேன், நம்ம வந்த காரியத்தை மறந்து போயிடும். நம்ம வந்த காரியம் பகவானை உணர்ந்து அனுபவிச்சு அந்த விஷயங்களை கத்துண்டு மூட்டை முடிச்செல்லாம் இங்கேயே போட்டு வைகுண்டம் போகிறதுக்காகத்தான் நம்ம வந்திருக்கோம். ஒரு ட்ரைனிங்காகத்தான் வந்திருக்கோம். ட்ரைனிங் முடிச்ச உடனே ஓடி போயிட்டே இருக்கணும். அதுக்கு மேல இந்த ஏரியா பக்கம் வரவே கூடாது. அப்படியே வந்தாலும் சொன்னரடி முடியாழ்வார் சொன்னா போல, இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு. திரும்பவும் வந்தாலும் திருமந்திர நகரத்துல வரணும், தாமிரபரணி நதிக்கரில் இருக்கணும், ஆனந்தமான உபன்யாசம் சொல்லணும், நீங்களும் வேணும். அப்படி ஆனந்தமா விட்டுலவை பார்க்க போகணும், பிருந்தாவனம் போகணும், துவாரகா போகணும். இப்படி 108 திவ்ய தேசம் நிறைய இருக்கு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் பண்டிகைபுரம் போகிறதுக்கு. அப்படி இங்கேருந்து நேபாள் போகணும், ஜலநாராயணை பார்க்கணும். இந்த இதுவே குளிர்றது, தலையில மப்பர்லாம் கட்டணும் இல்லையா, உங்களெல்லாம் ஆயிச்சு கொண்டு போய் பத்ரிகாசம் வரல, குள்ள குளிர குடைந்து நீராட வைக்கணும். எத்தனை வேலைகள் இருக்கு நமக்கு பாக்கி. இப்பதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், நிறைய வேலைகள் இருக்கு. பகவத் அனுபவத்திலே நிறைய தளைக்கணும், அந்த பக்தி பண்ணணும். வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான சம்பவங்கள் நடக்கிறது, பல சந்தர்ப்பங்கள், பல சம்பவங்கள் நமக்கு அர்த்தம் புரியல, ஆனா ஒண்ணு நம்முடைய பிராரப்த கர்மா, நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைதான் நம்ம தலையில விழும். யாரோ பண்ற பழி பாவம் நம்ம தலையில விழாது. இந்த ஜென்மால நம்மளை யாராவது ஏமாத்துறா அப்படின்னா நம்ம பூர்வ ஜென்மத்தை அவளை ஏமாத்திருக்கலாம். ஒண்ணு ஒரு காரணம், இன்னொன்னு அவளை பத்தி நம்ம புரியஞ்சுக்கிறதுக்காகவும் இருக்கு, இன்னொன்னு பகவானுடைய கருணையை புரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கு. நிறைய காரணங்கள் உண்டு. அதனால என்ன நடந்தாலும் அது கிருஷ்ணருக்கு தெரியும் மட்டும் தீர்மானமா மனசுல வச்சுக்கோ. நமக்கு நடந்தது நல்லதோ கெட்டதோ சரியோ தப்போ சத்தியமா வைகுண்ட பதிக்கு நிச்சயமா தெரியும், சந்தேகமே வேண்டாம். சந்துக்காரா வரத எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்கிறார். அந்த ஒரு மனோபாவம் வந்துடுத்து வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில 90% துக்கம் காணாம போயிடும். மீது 10% துக்கம்னா விஷயத்தை சேர்த்தியே கிடையாது. 90% துக்கத்துக்கு காரணம் நம்ம யாருமே வர்றதை ஏத்துக்க தயாரா இல்லை. வர்றத அப்படியே ஏத்துக்கோங்க, பகவான் இருக்கான் கிருபை பண்ணுவான்னு நம்பணும், அப்ப நிச்சயமா வாழ்க்கை நல்ல ரீதியிலே போகும். சந்துக்காராமுடைய வாழ்க்கையில நஷ்டம் பிரச்சனைகள்லாம் வர்றது. ஆனா அவர் எப்பெல்லாம் கஷ்டமோ அப்பெல்லாம் தான் அவர் பாண்டரங்கனை பிரத்யட்சமா பார்க்கிறார். முதல் தடவை ஒரு வழிபோக்கனா பாண்டரங்கனை பார்க்கிறார், ரெண்டாவது தடவை பாண்டரங்கன் தானே வேலைக்காரனா வந்து வேலை பண்றான், அதே சம்பவத்திலேயே மூணாவது தடவை பகவானே அந்த ஊர் தாசில்தார் மாதிரி வந்து ஒரு காட்சி கொடுக்கிறான். அப்ப எப்பயாவது ஒரு கஷ்டம் வந்துடுது, ஒரு அவமானம் வந்தாச்சு, தலையில கையிச்சு நோக்கார கூடாது, எங்க பாண்டரங்கன் ஒளிஞ்சின் இருக்கா, எந்த மாதிரி எனக்கு காட்சி கொடுக்க போறான்னு கேளுங்களே. அப்ப இந்த அவமானம் பழி பாவம் கவலைகள் வியாதிகள் பிரச்சனைகள் நஷ்டங்கள்லாம் அது மறந்து போயிடுது. இப்ப எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தூக்கத்துல மறந்து போயிடுறோம் இல்லையா. அது போல எங்கேயோ ஒளிஞ்சின் இருக்கான், ஏதோ ஒரு வழியில வந்து பாண்டரங்கன் கிருபை பண்ண போறான், அவன் காட்சி கிடைக்கிறதான் தேடுது. சத்தியமா சொல்றேன், பகவான் இப்படியே சுத்தின்னே இருக்க ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியல வச்சுக்கோங்களேன், அந்த அம்மா எல்லா வேலையும் விட்டுட்டு அந்த குழந்தை பக்கத்திலேயே உட்காந்து இருப்பா, இந்த குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தாது அப்படின்னு. நமக்கு ஏதாவது கஷ்டம் பிரச்சனை வந்துருச்சுன்னா பகவான் நம்மளை பூனை குட்டியா பார்த்து தாய் பூனை மாதிரி நம்மளையே சுத்தி 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 வரோம், நமக்கு கவனிக்கிறது இல்லை. அதனாலதான் குட்டி தேவி சொல்றா, எங்கெல்லாம் முடியுமோ கஷ்டம் கொடுறா கிருஷ்ணா அப்படின்னு என்னையே சுத்தி சுத்தி வருவார், அப்ப எனக்கு உங்களுடைய தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு. அதனால என்ன வந்தாலும் ஏத்துக்கோங்கோ, எப்படியும் பகவான் நல்லது பண்ணுவான். நம்மள இந்த சரீரத்திலேருந்து விடுவிச்சு நல்ல கதி கழிச்சுட்டு போகணும் தான் பகவான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு சம்பவத்திலையும் நாம பக்குவப்பட்டு இருக்கோம், ஒவ்வொரு சம்பவத்திலையும் கிருஷ்ணன் கூட இருக்கான்றது நமக்கு பிரத்யட்சமா உணர முடியும். அதனால சந்துக்காராம் எல்லாத்தையும் ஏத்துக்கலாம். ஒரு சந்தர்ப்பத்திலே அவருடைய மனைவி கடன் பத்திரம் கொடுத்து அழகா கடன் வாங்கி அவ என் மேல நம்பிக்கை வச்சு பணம் கொடுங்கன்னு சொல்லி பணம் வாங்கி கொடுக்கிற. அழகா பல பேரோட சேர்ந்துட்டு உப்பு வியாபாரம் பண்றதுக்காக போற, அழகா உப்பு வியாபாரம் எல்லாம் பண்றா, அழகா திருப்பி பூனால உப்பு எல்லாம் விட்டு அந்த பைசாவை கொண்டு இந்த நாட்டு சக்கரைன்னு சொல்லுவா இல்லையா, அந்த வெள்ளச்சக்கரை அதை வாங்கி அதையும் வியாபாரம் பண்றா, நல்ல லாபம். நீங்க பெருசா சொல்லக்கூடிய பல ஊர்கள்ல இந்த காலத்துல மகாத்மாக்களுடைய சாமித்தியத்தினால நிறைஞ்ச ஒரு ஸ்தலம், அவ்வளவு விசேஷம். பூனான்றது தன் துக்காராமுடைய திருவடி நிறைய தடவை பட்டிருக்கு அந்த ஊர்ல. அப்பப்ப வியாபார விஷயமா பூனாவுக்கு தன் துக்காராம் போயிருக்கா. இந்த பூனாவை சுத்தி இருக்கிற கிராமங்கள் எல்லாம் தன் துக்காராமுடைய திருவடிப்பட்ட பூமிகள் தான், அவ்வளவு சிரேஷ்டம். அது போல ஆச்சரியமா இப்ப நம்ம நவதிருப்பதி எல்லாம் மதுரகவி ஆழ்வார் திருவடிப்பட்ட பூமி தான், பாரதேசத்திற்கு ஒரு 106 திவ்ய தேசங்களுமே சுவாமி ராமானுஜர் திருவடிப்பட்ட பூமி தான், எல்லாம் வசதியான ஒரு இடம் தான். அழகா நன்னா வெள்ளச்சக்கரை எல்லாம் வாங்கினா அதையும் நன்னா வியாபாரம் பண்ணார், நல்ல பணம் கிடைச்சது, சந்தோஷப்பட்டார். சரி நல்ல வியாபாரம் பண்ணிருக்கேன், நல்ல லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சா. எல்லாரும் கொஞ்ச நேரம் வியாபாரம் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த கடை வீதியில அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு அவ குடும்பத்துக்கு ஏதாவது கிடைச்சா வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு கடல் இடில அப்படி அலையறான். அப்படி அலைஞ்சிட்டு இருக்கும்பொழுது ஒரு பிராமணர் அவர் கழுத்துல ஒரு ஏர் கலப்பையை கட்டி விட்டுருக்கா, கை காலெல்லாம் விலங்கு மாட்டி விட்டுருக்கா. அவர் எல்லா இடத்துலையும் பிச்சை கேட்கிறார், அவர் கூடவே அவர் குடும்பமும் பிச்சை கேட்டுட்டு வர்றது. எல்லாரும் விளட்டுறா, எதுக்கு உன் மேல இப்படி பண்ணிருக்கான்னு சொல்றா, இல்ல என் மேல பொய் வழக்க கொடுத்துட்டா, என் மேல பொறாமைனால எங்க ஊர் தலைவரும் அதை புரிஞ்சுக்கல, ராஜா கிட்ட சொல்லி எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டா, 300 ரூபாய் தண்டனை அபராதம் விதிச்சிருக்கா, அதை அடைக்க முடியல, அதனால குடும்பமா பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். 50 ரூபா தான் அடைச்சிருக்கோம், 250 ரூபா நாங்க பிச்சை எடுத்து கொடுத்த பிறகுதான் எனக்கு விடுதலை கிடைக்கும், அதனால குடும்பமா பிச்சை எடுத்துருக்கோம் எல்லாருக்குமே சொன்னான். உடனே ஜனங்கள்லாம், ஆமாமா தப்பு பண்ணாம எங்கேயாவது தண்டனை கிடைக்குமா, நெருப்பில்லாம புகையுமா, நிறைய விஷயங்கள் வாயிருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசுவோம் இல்லையா. இப்ப டிவிலயோ பேப்பர்லயோ யாராவது பத்தி தப்பா சொல்லிட்டான்னா உடனே அப்படியே தப்பா சொல்லுவோம். டிவிக்கார யாராவது கொண்டாடி உடனே எல்லாரும் கொண்டாடும். இந்த ஆட்டு மந்த கூட்டம்னு சொல்லுவான். இந்த ஆடு என்ன, ஒரு ஆடு போச்சுன்னா பின்னாடி எல்லா ஆடும் போகும். எதுக்கு போகிறது, அந்த ஆடு போச்சு மேல ஏறிட்டு அந்த பக்கம் இறங்கித்தான் விழுந்துதான் பார்க்காதுங்க, தொப்பு 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 தொப்புன்னு போய் விழு அஜக் கூட்டம் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்கா. துக்காராம் இப்படி பாக்குறா, ஏ பாண்டுறங்கா என்னப்பா இது கஷ்டம் அப்படின்னு பாக்குறா. துக்காராமுடைய மனசுல இந்த பிராமணர் ரொம்ப நல்லவர்னு நன்னா தெரியறது அவருக்கு. உடனே அவர் பார்த்தா தான் லாபம் சம்பாதிச்சு வச்சிருக்காரு பாருங்க, அந்த 250 ரூபாவை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டார். நமக்கெல்லாம் மனசு வருமா சொல்லுங்க, சத்தியமா வராது. அந்த பக்தியில வசந்தரனைக்கு போகும்பொழுதுதான் எல்லா ஜீவனையும் தன்னுடையது போலவே பார்க்கிற ஒரு மனசு வரும். கவலையே படலை, 250 ரூபா எடுத்து கொடுத்துட்டாள். நீ எவ்வளவு 250 ரூபா பாக்கி, நான் தரேன்னுட்டான். இந்த காலத்து 250 ரூபா இல்ல, அந்த காலத்து 250 ரூபா. நான் சொல்றது 400 வருஷத்துக்கு முன்னாடி 250 ரூபா, அது நீங்க 2.5 கோடி மேல போச்சுக்கோ. இப்ப 2.5 கோடியே விலை இல்லை, அப்படி ஆயிடுச்சு. 250 ரூபா கொடுத்துட்டா கூட வந்த வியாபாரிகள்லாம் சிரிக்கிறா, இந்த மனுஷனுக்கு பைத்தியம், இவர் குடும்பமே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கந்தலெல்லாம் உடுத்திண்டு ஏதோ கஞ்சியோ கூழோ அரவயிறு குடிச்சுட்டு இருக்கா. இவரோட பெருசா தியானம் பண்றா, தியானம் பண்றதுக்கு ஒரு நிதானம் கிடையாதா, இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கா. அப்படியே அவட சண்டை போடுற, அவர் சொன்னா பரவாயில்ல இப்ப என் குடும்பம் தானே, அதே மாதிரி இவாளும் என் குடும்பம் தான், இவ்வளவு கஷ்டப்படுறாள், அவன் பொய் சொல்றானா உண்மை சொல்றானா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா. சந்துக்கா ராம் சொன்னார், உண்மையில்தான் என் மனசுக்கு படுறது, என் மனசாட்சிக்கு உண்மையில படுறது. ஒரு கால் பொய்யாவே இருந்தாலும் கூட எல்லாம் பாண்டன நினைச்சிட்டுதான் நான் பண்றேன். அவ பொய்யா என்னை ஏமாத்தினா கூட பாண்டங்கன் பார்த்துப்பான். ஏன்னா எல்லாத்தையும் பாண்டங்களுக்காக பண்றேன், அவ்வளவுதான். இது பண்ணாலும் பகவானுக்காக பண்ண வச்சுக்கோங்களேன், இந்த பாவம் புண்ணியம் எதுவும் நம்மள சேராது, எல்லாம் பகவான சேர்ந்துடும். சந்துக்காரன் 250 ரூபா எடுத்து கொடுக்கிறார். ருக்மிணி பிராட்டி பதறா, பாண்டங்கனை பார்த்து சொல்ற, பிரபு என்ன பண்ணிட்டு இருக்காரு இவர், 250 ரூபா கொடுக்கிறாரு, நானே அப்பாடா நல்ல வியாபாரம் பண்ணிட்டான், இந்த வாட்டி வீட்டுக்கு போனா அவர் மனைவி ஜீஜாயி சண்டையெல்லாம் போட மாட்டா, அப்பாடா நீங்க டென்ஷன் இல்லாம இருப்பேன்னு நான் நிம்மதியா இருந்தேன், புதுசா ஒரு டென்ஷன் வந்துடுதேன்ற. பகவான் கண்கள்ல ஆனந்த பாஷம், என் பக்தண்டி, அவன் இப்படிதான் யோசிக்க முடியும். அவனுக்கு தன்னுடையது தன்னுடையதுன்னு எல்லா சுயநலத்துல சேர்த்து வச்சிருக்க ஜனங்களுக்கு நடுவுல சேச்சில் மலத்தை செந்தாமர மாதிரி இருக்காம்ப. இந்த மாதிரி ஒருத்தர தானே நான் இருக்கிறேன், எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பகவான் கீதையில சொல்றான், மைத்ரஹ கருணை ஏவச அப்படின்றான், எல்லா இடத்துலயும் காருண்யத்தோட எவன் இருக்கானோ அவன் என்னுடைய பக்தன். மகாகவி பாரதியார் காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு கஷ்டப்பட்டு செல்லமா போய் கடன் வாங்கி கொண்டு வந்த அரிசிய தன் குழந்தைகள் தான் சாப்பிடணும்னு தோணாம குருவிக்கெல்லாம் வாரி அழைக்கிறான். நமக்கெல்லாம் அப்படி தோணுமா, முடிஞ்சா குருவிகிட்ட புடுங்கி வேணா சாப்பிடுவோம், குருவிக்கு போட முடியுமா, காக்கை குருவி எங்கள் ஜாதி. நம்ம மனுஷாளுக்குள்ளேயே 1000 ஜாதி வச்சு தண்டை போட்டு இருக்கோம், நீ பெரியவனா நான் பெரியவனா, ஜாதிகள் இல்லையடி பாப்பா. நிஜமாவே அந்த காலத்தை சொல்றதுக்கு ரொம்பவே தைரியம் உண்டு, அதுவும் பிராமணனா இருந்துட்டு ஆச்சரியமா அக்ரஹாரத்துல நின்றுண்டு ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொன்னாருன்னா பெரிய ஞானியா இருந்தா மட்டும்தான் அது சொல்லவர், இல்லாட்டி வந்துடா. அவ்வளவு கஷ்டம் பாரதியா நிஜமாவே அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனா அவருடைய அந்த கவிதைகள் எங்கேயாவது ஒரு இடத்துல அவருடைய கஷ்டம் தெரிகிறார். ஏதோ ஒரு சில இடங்களை மட்டும் மனசை கொடுத்து நல்லதோ ஒரு நீனை செய்து அதை நலம் கண்ட புழுதியில் எரிவருந்தோ, கோபம் பயங்கரமா தெரியறது. நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைஞ்சு விட்டார், என்ன கோபம், அஞ்சி அஞ்சி சாவா வார்த்தைகள்லாம் ஆச்சரியமா இருக்கு. அந்த மாதிரி சந்துக்காராம் 250 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டார். ஐயோ அந்த குழந்தை என் பிள்ளை மாதிரி இருக்கானே, ஐயோ அவன் போய் ஒரு பிச்சை எடுக்கிறானே மனசு. நம்ம பாக்குறோம் எத்தனை ஹோட்டல்ல சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வேலை செய்யறான், நமக்கு மனசு பதறதா போன்றதே கிடையாது. நம்ம பாட்டுக்கு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம், அந்த இடத்துல நம்ம குழந்தைய நிக்க வச்சு பாருங்கோ என்னமோ பண்ணும், ஐயோ அப்படிலாம் நினைக்கப்படாது, தப்பு தப்பு அப்படின்னு இல்லையா, நினைக்கிறதே பாவம் நினைக்கிறோம் நம்ம குழந்தைய. அப்ப அந்த குழந்தை மட்டும் என்ன பாடு பண்ணும், அந்த மாதிரி ஒரு நினைக்கிற ஒரு மனசு சந்துக்காராம். அதனால 250 ரூபா கொடுத்துட்டா இவெல்லாம் தோச்சுட்டு போயிட்டான். உடனே அந்த பிராமணர் காலில் துக்காரம் சொன்னார், என் காலில் விழப்படாது, எதுவாக இருந்தாலும் பாண்டவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, எனக்குள்ளேந்து ஒரு நல்ல காரியம் நடக்கிறது அப்படின்னா அதை பாண்டவங்கன்னு தான் நடத்தான். இன்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம யாருக்காவது ஒரு 50 ரூபா தானம் கொடுக்குறோம், இல்லாட்டி யாருக்காவது ஒரு படிப்பு ஒத்தாசை பண்ணுறோம், இல்லை யாராவது ஒரு குழந்தையோட கல்யாணத்துக்கு தங்கம் கொடுக்குறோம், இந்த ஏதாவது பண்ணுறோன்னா நமக்குள்ளேந்து இதை பண்ணு அப்படின்னு தூண்டி விடுறது சுவாமி. அப்போ சில சமயத்தில் எனக்கு பண்ண வேண்டாம்னு தோன்றதே, அது உங்க கொழுப்பு, அதுக்கு சாமிக்கு சம்மந்தம் இல்லை. ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை பண்ணாதேன்னு சொல்லிட்டுனா அது மனசு ஏடாகுடும்னு அர்த்தம். எவ்வளவு நடுவில் நல்ல காரியம் பண்ணுன்னு சொல்றேன்னா பகவான் சொல்றான் பண்ணு 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 பண்ணுன்னு சொல்றான். அதனால அவர் சொல்லிட்டார், இல்லைன்னா பாண்டங்களுடைய கிருப்பை, அவன் தான் உள்ளுக்குள்ளேன்னு பண்ண சொன்னா பண்ணிட்டேன்னு. அவருக்கு பெரிய தாடி எல்லாம் வச்சுருக்காரு அந்த பிராமணர், அவெல்லாம் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னே தெரியல. சத்துக்காரம் ஒரு நாவீதரை கூப்பிட்டு, மீதி கொஞ்சம் பணம் இருக்கு, அதையா எடுத்துட்டு வீட்டுக்கு போய் சேரலாமா, இவ 200 ரூபாய் கடன் வாங்கி கொடுத்துருக்கா, அந்த கடனை கொண்டு இவர் தானம் கொடுத்துருக்கா, அழகா எல்லாம் கொடுத்தாச்சு, மீதி இருக்கிற பணத்தை கொண்டு இவர் தாடி எல்லாம் சேவ் பண்ண வச்சு அவ குடும்பத்துக்கே ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவ அத்தனை பேருக்கு நல்ல சாப்பாடு போட்டு கொடுத்து கையில கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து நல்லபடியா ஊர் போய் சேருங்கன்னுட்டான். எல்லாம் சொல்லி முடிச்சோன்னு மனசுல ஒரு ரொம்ப திருப்தி, அப்பாடா இந்த வாட்டி லாபத்துல ஒரு நல்ல காரியம் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு திருப்தி. சரி மீதிய ஆவலி கிட்ட கொடுத்துடலாம், அவ புரிஞ்சுப்பா, ஆவலின்னா ஜீஜாய், தக்கா துக்காராமுடைய மனைவி பேர் ஜீஜாய், இல்லாட்டி ஆவலி, ரெண்டு பேர் உண்டு. இந்த மாதிரி பாக்குறார், சுருக்கு போய் எடுத்து பாக்குறார், ஒத்த பைசா பாக்கி இல்லை, எல்லாம் தானத்தை கொடுத்தாச்சு. இப்ப நடுங்கிறது, அடடா ஆவலி கேட்டா என்ன சொல்லுவோம், ஜீஜாய் சண்டை பிடிப்பாளு. அவ சண்டை பிடிக்கிற தப்பு கிடையாது, அவாவாளுக்கு அவாவ குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கான உரிமையும் அதிகாரமும் இருக்கத்தானே செய்யறது. அப்ப இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல, பயசாம பார்த்தாரு, இப்படி எங்க 100 ரூபா சுத்திட்டு இருப்போம், இப்போதைக்கு வீட்டுக்கே போக வேண்டாம், போனாதானே சண்டை, போகவே வேண்டாம், நம்ம பாட்டுக்கு நாமஜபம் பண்ணுவோம், எங்கேயா படுத்துக்கிறது மரத்தடி கிடைக்கும் படுத்துப்போம், குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும் சாப்பிட்டுப்போம், எங்கேயா ஆகாரம் கொடுத்தா சாப்பிடலான்னு இருக்கா. இவர் கூட வந்தவாள்லாம் தேகு போயிட்டா, பூனாலேருந்து கொஞ்சம் தூரத்துல தான் தேகு, அவள்லாம் தேகு போயிட்டு அவர் மனைவி கிட்ட போய் சொல்லிட்டான், உன் புருஷன் உருப்பிட மாட்டான், நல்ல வார்த்தை சொல்லுவாள், உன் புருஷன் உருப்பிட மாட்டான், யாரோ ஒரு பிராமணன் ஏமாத்தி இருக்கா, அவனை போய் ஜெயில அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கா, அந்த ஆளுக்கு ஒத்தாசம் பண்ற, நல்ல லாபம் சம்பாதிச்சவங்க ஆட்டுக்காரர் எல்லாத்தையும் கொண்டு வீணடிச்சுட்டா, என்னமோ பார்த்து கேட்டு நடந்துக்கோமா அப்படின்னு அவ தலையில அடிச்சுன்னு வரா. இந்த மனுஷன் இருக்கிறத விட போனாத எவடையே இருக்கா, அது கோபத்துல வார்த்தைகள் எப்படி வேணா வரும் இல்லையா. ஆமா ஒரு குடும்பத்தலைவன் இருக்கான், பொறுப்பு இல்லை அப்படின்னா கோபம் வர்றது நியாயம் தானே, ஒருத்தன் ஒரு பொறுப்பே இல்லாம குடிச்சுட்டே இருக்கான், அவனை வச்சுட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒருத்தர் எந்த கெட்ட நடக்கவும் இல்லை, ஆனா குடும்பத்துல பொறுப்பு இல்லைன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம், அப்புறம் அதுக்கு கல்யாணம் மனைவி குழந்தை எல்லாம். சுக்காராம் பகவத் தியானத்துல இருக்கா, தன் குடும்பம் மாதிரி எல்லாத்தையும் பாக்குறதுனால அவருக்கு புரிய மாட்டேங்கிறது. அவர் மனைவி எப்படி கத்துக்கிறது கத்துறா, துக்காராம கத்தல பாண்டவனை திட்ட ஆரம்பிச்சுட்டா, எல்லாம் அந்த கருப்பன் பண்ற வேலை, எங்க வீட்டுக்காரர் நல்லவர் தான் பாவம், அவருடைய மனசு ரொம்ப நல்ல மனசு, இவன் தான் ஏதோ கெடுத்து வச்சிருக்க, அது வேற சொல்றா, எனக்கும் அவனுக்கும் பூர்வ ஜென்மத்துல ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு, அதுக்கு பழி நீக்கிறதுக்காக தான் என் வீட்டுக்காரர் அவர் பக்கம் பைத்தியமாக்கி, இப்படிதான் யோசிக்கிறார் பாரு, அவர் பக்கம் பைத்தியமாக்கி என் குடும்பத்தையே நான் பராதபாடு எடுத்துட்டு இருக்கான் அப்படின்றான். பாண்டவன் இப்படி தலையில கைசி உட்காந்துட்டான், என்னதான் பண்ணுவேன், பகவான் ஜெய வித்யாளுக்கு கூட பயப்படல, ராவணன் கும்பகர்ணன் சிசுபாலன் தந்தவக்ரன் கூட பயப்படல, இந்த ஆவலி சொல்ற வார்த்தைக்கு பயப்பட, ஏன்னா துக்காராம் இடத்துல நல்ல மரியாதையெல்லாம் உண்டு அவளுக்கு, பகவான் இப்படி முழிச்சுட்டு இருக்கான், ருக்மிணி இப்படி தலையில கைசி உட்காந்துட்டாங்களோ அப்பயே சொன்னேன், நீங்க கேட்டா இந்த மாதிரிலாம் அவ திட்டு வாங்கணும் உங்க தலையெழுத்தா, அவ ஆட்டுக்கார சரியில்லைன்னா எங்க ஆட்டுக்கார ஏன் திட்டுறா அப்படின்றா ருக்மிணி திராட்சி. உடனே பகவான் இப்படி பார்த்தா இது எல்லாம் ருக்மிணி ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சுட்டான், ஏற்கனவே அவ திட்டுறது தாங்க முடியலன்னா இந்த பண்டாட்டிகள் நெய் 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 பாத்தீங்களா, ஊர்ல இருக்க 1000 பேர் 1000 சொன்னா கூட புருஷனுக்கு டென்ஷனே வராது, கொண்டாட்டி ஒரு 5 நிமிஷம் நெய் 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 நெய்னா பாண்டுரங்கன் வரைக்கும் டென்ஷன் வரும். அப்ப நாங்கெல்லாம் என்ன மொழி சொல்லுங்க, பாண்டவர்களுக்கே டென்ஷன் சும்மா கொஞ்ச நேரம் இறேண்டி எதாவது யோசிப்போம், என்னத்தை யோசிக்கிறது, அவன் பாட்டுக்கு எல்லா மனத்தையும் கொடுத்துட்டான், அவன் பாட்டுக்கு உங்களை திட்டுறா, தாயாருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்லையா? எப்படியாவது துகாராம் குடும்பம் நன்னா இருக்கணுமேனு ஆசையில நச்சரிக்கிறாள் அகலகில்லே இறையும் என்று. அலர்மேல் மங்கை உரை மார்பார் நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்று இல்லாடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. நம்மாழ்வார் சொல்ற பத்மாவதி தாயாரை பிடிச்சிண்டு மலையப்பா உன் திருவிடிகள்ல வேறே அப்படின்ட்டான். அதுல வீட்டுல பார்த்தோம்னா பிரம்மா இருக்காங்கன்னா தன் காரியத்தை விட தன் குழந்தைகள் காரியத்தை ரொம்ப அக்கறையோட இருப்பான். நை 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 நச்சரிச்சு அந்த குழந்தைய மொபைல் கேட்கிறானே அவனுக்கு இந்த மொபைல் வச்சுட்டு ஒன்றும் பிரயோஜனமே இல்லையா, ஒரு நல்ல மொபைல் வாங்கி கொடுக்கப்படாதா, நீங்க உங்களுக்கு எதுக்கு நல்ல மொபைல் அப்படின்னு. இவர் வேலைக்கு போயிட்டு இருக்காரு, கஷ்டப்பட்டு இவர் சம்பாதிக்கிறார், இவர் மொபைல் வாங்கிட்டா கண்ணை உறுத்துறது. இது ஏற்கனவே வெட்டியா சுத்தின்னு இருக்கு, சும்மா இல்லாம அர்த்தராத்தி கோடியை போட்டுட்டு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுட்டு இருக்கு. இதுக்கு வேற நல்ல மொபைல் வேற வாங்கி கொடுக்கணுமா, என்ன அவசியம் இருக்கு? அது என்ன வருதுன்னு சொல்ல போறதும் கிடையாது. என்னடா அது சத்தம் போற ராத்திரி ஒரு மணிக்கெல்லாம் யாரும் அமைச்சு அதெல்லாம் அவனுக்கு ஒண்ணு புரியாது, சும்மா இருமா அப்படின்றது. இது வாங்கி கொடுக்கலனாலும் சத்தம் போடுறது, வாங்கி கொடுத்தாலும் நம்ம சும்மா இருக்க வேண்டியது. ஆனாலும் இந்த குழந்தைகளுக்கான அம்மா வக்காலத்தை வாங்கிட்டு வரா இல்லையா, அது போல தாயார் நமக்காக அப்படி வக்காலத்தை வாங்குறாள். உடனே பகவான் தாண்டரங்கன் பார்த்தான், சரி என் துக்காராமக்காக நான் இதனையும் செஞ்சாக அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். ரொம்ப அழகான ஒரு பகவத்கீதா ஸ்லோகம். யார் என்னையே விடாம நினைச்சிருக்காளோ அவர்களுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் கவனித்துக் கொள்கிறேன் பகவான் சத்திய பிரமாணம் பண்றான் பகவத்கீதையில். டெய்லி ஒரு தடவையாவது என்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் பகவான் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டே வாங்குவோட, எடி வீட்டை பெருசா எழுதியே வைங்கோ, என்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் பகவான் கவனித்துக் கொள்கிறான். அப்பப்ப படிச்சுட்டு வந்தாலே மனசுல தைரியம் வந்துடும். யோகம் அப்படின்னா கிடைக்காதது கிடைக்கிறதுக்கு பேர் யோகம். அவனுக்கு யோகம் அடிச்சிருக்கிறோம் அப்படின்னு. க்ஷேமம் அப்படின்னா கிடைச்சது ஜாகிரதையா இருக்கிறதுக்கு பேர் க்ஷேமம்னு பேர். உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் கவனித்துக் கொள்கிறேன்னு உத்தரவாதம். அப்ப நீ வருத்தப்படாதே அப்படின்றார் சுவாமி. பகவான் பாண்டரங்கன் பார்த்தான், துக்காராம் என்னையே நம்பின்றிருக்கான். அதை தவிர அந்த பிராமணனுக்கு உதவி பண்ற சமயத்துல கூட பாண்டரங்களுக்கு அர்ப்பணம்னு சொல்லிதான் பண்ண, எந்த காரியம் பண்ணாலும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு பண்ணுவேன். என்ன வேலை வேணா இருக்கட்டும், சமையலுக்கிறதா இருக்கட்டும், பாத்திரம் தேய்க்கிறதா இருக்கட்டும், சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், யாருக்காவது தானம் கொடுக்கறதா இருக்கட்டும், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு காத்தால எழுதுக்கும் பொழுது ஒரு தடவை சொல்லுங்கோ, ராத்திரி படுத்துக்கும் பொழுது ஒரு தடவை சொல்லுங்கோ. அப்ப என்ன ஆகும்னா நீங்க பண்ண காரியங்கள் கர்மாக்கள் எல்லாம் கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணமாகும். அப்ப தானாகவே நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு தானா வந்துடும், நல்லபடியா பண்ணுவோம். இந்த மாதிரி ஜோரா அவர் பண்ணதுனாலே பாண்டரங்கன் பார்த்தான், என் துக்காராமுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டிய பொறுப்பு என்னுடையதுன்னு ஏற்றுட்டேன். அதானே வேணும், இது என் பொறுப்பு. பகவானுக்கு அப்பேற்பட்ட பொறுப்பு உண்டுன்னா ஞாபகிச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையை பத்தி நம்மள விட சுவாமிக்கு நிறைய அக்கறை உண்டு. நம்ம எவ்வளவு வருஷம் யோசிப்போம் சொல்லுங்கோ, ஓரளவுக்கு தான் யோசிக்க முடியும். ஆனா பகவான் ஜென்ம ஜென்மாந்திரமா யோசிச்சுருக்கா, எப்பொழுதுமே நம்மளுடைய சிந்தனை அவருக்கு இருந்துட்டே இருக்கு. பகவானுடைய மனசுல நம்மை பற்றிய நினைவுகள் என்னைக்கும் ஓடிண்டே தான் இருக்கு. பகவான் தாத்தா ருக்மிணி பிராட்டிகிட்ட சொன்னா ஒன்னும் கவலைப்படாதே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா, தாயார்கள்டா எப்படி பாத்துக்க போறேன் அப்படின்னா, அடுத்த க்ஷணம் பாண்டுரங்கன் சன் துக்காராமா நின்ன வேஷம் மாத்தினுட்டான். அதனாலதான் பக்தர்கள் வசத்தின்னு சொல்றோம். ஏன்னா பல சந்தர்ப்பங்கள்ல பகவான் அந்த பக்தர்களுடைய வேஷத்துல தெய்வம் மனுஷ ரூபேனு உலகத்துல நடமாடுறான். எப்படி ஜெயதேவருடைய அஷ்டபதி எழுதுறதுக்காக கிருஷ்ணன் தானே ஜெயதேவர் வேஷத்தோட வந்தானோ, அதுபோல ரொம்ப அழகு. நம்ம சுவாமி ராமானுஜர் இருக்கார் பாருங்கோ, விசேஷமான ஆச்சாரி. ஒரு சந்தர்ப்பத்துல அந்த ஸ்ரீரங்கத்துல ஒரு குடும்பம் இருந்தது. அதற்காக ரங்கநாதனுக்கு வேலை கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர், சில இடங்கள்ல ஒரு வேற ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்தாலும் காண கிடைக்கிற ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு சுவாமி ராமானுஜர் உபன்யாசம் கேட்டார். எல்லாம் ரங்கன் பார்த்துப்பான், கவலைப்படாதீங்கன்னு உபன்யாசம் சொல்லிட்டார். அண்ணிலேந்து அவர் மனசுல ஏறி போயிடுச்சு. எல்லா ரங்கன் பார்த்துப்பான், எல்லா ரங்கன் பார்த்துப்பான், எல்லா ரங்கன் பார்த்துப்பான், எல்லா ரங்கன் பார்த்துப்பான், எல்லா ரங்கன் பார்த்துப்பான். எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துட்டார். ஒன்னும் புரியல குடும்பத்தை. அவர் குடும்பம் நடத்திதான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அவர் பாடு விட்டுட்டார். ஆச்சரியமா அண்ணா எடுத்து டெய்லி ஒருத்தர் வந்தான், ராமானுஜருடைய சிஷ்யன் நானு, உங்களுக்கு வேண்டிய ஆகாரம் துணிமணி எல்லாம் கொடுக்க சொன்னான்னு சொல்லி டெய்லி என்னென்ன தேவையோ கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தான். இப்படி பல வருஷங்கள் நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் அந்த குடும்ப தலைவர் பரமபதிச்சுட்டார். உடனே அழகா எல்லாம் ஆயிடுத்து. இவ பார்த்தா பயந்து போயிட்டா, அவர் போனதுனால இனிமேல் நமக்கு ராமானுஜர் ஒன்னும் தரமாட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேர ராமானுஜர் போய் பார்த்தார்கள். மடத்துல சுவாமி ராமானுஜரை சேவிச்சார்கள். சேவிச்சுட்டு கை ஊப்பிண்டு அவர் ஒண்ணுமே பண்ணாத சமயத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தேன். இப்ப அவர் பரமபதி அடைஞ்சுட்டாருன்றதுக்காக நிறுத்திடாதீங்கோ, என் குடும்பத்துக்கு வேற யாரும் திருப்தி இல்லை, எப்பொழுதும் போல டெய்லி எங்களுக்கு சாப்பாடு, எங்க தேவைகள் என்ன வந்தோ சுவாமி நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு. சுவாமி ராமானுஜர் கேட்டார், நான் எங்க கொடுத்து விட்டேன், நான் எப்ப கொடுத்து விட்டேன். இல்ல உங்க சிஷ்யன் ஒருத்தர் ரங்கன்னு பேரோட டெய்லி வந்து கொடுத்துட்டு இருந்தான் அப்படின்ட்டார். ராமானுஜருக்கு ஒண்ணுமே புரியல, என் சிஷ்யனா ரங்கனா. உடனே எல்லாரையும் கூப்பிட்டாரு, யாராவது நம்ம பையன் சிஷ்யன் யாரா ரங்கன் வாங்கோடா இங்க அப்படின்னு. நிறைய பேர் ரங்கநாதன் பேர் ஸ்ரீரங்கத்தில் இருப்பாங்க இல்லையா, பல பேர் அவர் சிஷ்யன் தான். அடியன் சுவாமி, அடியன் ரங்கன், ரங்கன் ரங்கன், இவனா 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 இவனா. அவ சொன்னா இவன் யாருமே கிடையாது, அந்த ரங்கன் வித்தியாசமா நம்ம கண்ணங்களே இருந்தான், ஆஜான் பாகுவா இருந்தான், பேசுறதே முத்து முத்தா பேசுவான், அவனை பார்த்தாலே மனசுல சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா. ராமானுஜர் பொறி தட்டிட்டு அந்த ரங்கன் தான் இவா சொல்ற இந்த ரங்கன் முடிச்சு. உடனே ராமானுஜர் கையை கூப்பிட்டார், சத்தியமா நடக்கும்னு சொல்லிட்டார். உடனே அழகா சந்நிதிக்கு போனா, ரங்கா நீ போய் எல்லாம் பண்ணியோ அப்படின்னார். ஆமா, அவன் என்னையே நம்பிட்டு இருந்தா, அப்ப நான் பண்ண வேண்டாமா அப்படின்னார். அப்ப உடனே ராமானுஜர் கேட்டா, அதுக்கே ஏன் சிஷ்யன்னு பொய்ய சொன்னார், நீ பாட்டுக்கு கொடுக்க வேண்டியதுதானே அப்படின்னார். அவர் சொன்னா, ரங்கன் சொன்னா, என்னதான் இருந்தாலும் கலியுகத்துல உன் சிஷ்யன் சொன்னாதானே பெருமை, அதனாலதான் அப்படின்னு. ராமானுஜர் கதறி அழுத, பிரபோ என்ன ஆச்சரியமான லீலைனா, இல்ல திருக்குறுங்குடி நம்பி உன் சிஷ்யன் பேர் வாங்கிட்டார், எனக்கும் உன் சிஷ்யன் பேர் வாங்கணும்னு ஆசை, அதனாலேதான் இவ்வாறு செய்தேன் அப்படின்னு. உடனே ராமானுஜர் பார்த்தா, அப்பேற்பட்ட பரம பாகவதரா அவர் அப்படின்னா, ஆமா நீ சொன்னதை நம்பி அப்படியே இருந்தான், அவனுக்கு எல்லாத்தையும் நான் தான் நடத்தி கொடுத்தேன் அப்படின்னான். அப்ப சுவாமிய நாம பூரணமா நம்பினோம் வச்சுக்கோங்களேன், ஏதானும் ஒரு வழியில வந்து நமக்கு கிருப பண்ணுவார், சந்தேகமே வேண்டாம். சுயம் அனுபவத்துல சொல்றேன், அவ்வளவு அழகா அந்த பகவான் அப்படி பண்றான். இப்ப அதே பாண்டுரங்கன் ஸ்ரீரங்கத்து ரங்கனா இருக்க வந்தான், பண்டிரிபுரத்துல பாண்டுரங்கனா இருக்கான், அவனேதான் திருவனந்தபுரத்துல அனந்த பத்மநாபனா இருக்கான், அவனேதான் குருவாயூர்ல குருவாயூரப்பனா இருக்கான். அழகா பார்த்தா பாண்டுரங்கன் சன் துக்காராமுடைய வேஷத்தை போட்டுட்டான். சன் துக்காராம் பிரம்மன் இருப்பான், அழகா நல்ல பெரிய மீசையெல்லாம் உண்டு, தலையில அப்படி டர்பன்ல அந்த மராட்டி காராக்கத்துல டர்பன்லாம் கட்டின்னு இருப்பார், பஞ்சகச்சம் மாதிரி கட்டுவார், அழகா ஒரு குர்த்தா போட்டுப்பார், எப்பொழுதுமே கழுத்துல ஒரு ஜால்ரா தொங்கும், வாயில எப்பொழுதும் ஹரிநாம சங்கீர்த்தனம் ஓடிண்டே இருக்கும். பாண்டுரங்கா பண்டரிநாதா, பண்டரிநாதா பாண்டுரங்கா. பாண்டுரங்கா பண்டரிநாதா, பண்டரிநாதா பாண்டுரங்கா. தீனதயாளா பாண்டுரங்க பக்தவத்சலா பண்டரிநாதா. தீனதயாளா பாண்டுரங்க பக்தவத்சலா பண்டரிநாதா. பாண்டுரங்கா பண்டரிநாதா, பண்டரிநாதா பாண்டுரங்கா. பகவான் தீனதயாளன் பக்தவத்சலன், தீனர்கள்னா ஏழைன்னு அர்த்தம், அந்த ஏழைகளுக்கெல்லாம் தயை பண்ணும்படியான தயாளன், அதனாலே தீனதயாளன். பக்தர்கள் மேலே ஒரு அம்மா போலே ஒரு வாத்சல்யம் காட்டுறதுனாலே பக்தவத்சலம் அப்படின்னு பெருமாளோட பேர். அந்த பாண்டுரங்கன் சம் துக்காராமுடைய வேஷத்திலே தான் இறங்கி வந்துட்டான். தேவர்கள்லாம் கை கூப்பிடா, யாரு பாண்டங்களை பார்த்துட்டு துக்காராம் ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கார் பாருங்க, அவரை பார்த்து கை கூப்பிடா. ஏன்னா பகவான் ஒரு இந்திரனுடைய வேஷத்தையோ குபேரன் வேஷத்தையோ போட மாட்டேங்கிறான். பூமியில இருக்கிற மகாத்மாக்களுடைய ரூபத்தை தான் தரிக்க, அதனாலதான் அவளுடைய ரூபத்தெல்லாம் தரிசனம் பண்ணாலே உத்தமம் அப்படின்னு சொல்றோம்னா, பகவான் அந்த மகாத்மாக்களுடைய ரூபத்துல பல சந்தர்ப்பங்கள்ல தானே பூமியில மனிதனாக அடைகின்றான். ஆச்சரியமா துக்காராம் வேஷத்திலே சுவாமி வந்துட்டார். கையில நிறைய தங்க நாணயம் எல்லாம் கொண்டு வர கிருஷ்ணர் அந்த தங்க நாணயம் எல்லாம் கொண்டு வந்தார். அவரோட தோஸ்த் எல்லாம் ஊர்ல இருக்கா, அவெல்லாம் பார்த்தார். அவெல்லாம் சத்தம் போட்டா, என்ன துக்காராம் இப்படி இருக்கா, நீ குடும்பத்தை பார்க்க வேண்டாமா அப்படின்னு சத்தம் போட்டா. இல்ல நான் வேற ஒரு பக்கம் வியாபாரம் பண்ணி பணம் எல்லாம் சம்பாதிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆவலி யார்கிட்ட கடன் வாங்கியிருந்தாலும் அவகிட்ட போய் இந்த பணத்தை எல்லாம் கொடுத்து கடன் பத்திரம் எல்லாம் வாங்கினார், பணத்தை அடைச்சாச்சு. உடனே தோழர்களை பார்த்து சொன்ன, இந்த கடன் பத்திரம் பணம் அடைச்சாச்சு, இந்த ரசீதையும் கொஞ்சம் பைசாவையும் ஆவலி கிட்ட கொடுத்துருக்கோ, நான் வியாபாரத்தை பாதியில விட்டுட்டு வந்திருக்கேன், திரும்பி வியாபாரம் முடிச்சுட்டு வரேன்னு ஆவலி கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகாமலேயே கிளம்பி வந்துட்டான். உடனே எல்லாரும் கேட்டா, ஏன்பா உன் வீட்டுக்கு நீ போகிறது கேட்ட, இல்ல ஆவலி திட்டுவா, ரொம்ப நாள ஆயாச்சு உருப்படலேன்னு திட்டுவா, எப்படி இங்க இருக்கிறவாள்லாம் நான் பிராமணருக்கு தானம் கொடுத்த சொல்லியிருப்பா, சண்டை போடுவா, வேண்டாம், அவளுக்கு குடும்பம் நடத்துறதுக்கு பைசா கிடைச்சா போதும் அவ்வளவுதானே அப்படின்னு சரின்னு அவர் பாட்டு கேட்ட. அவளுக்கு ஒன்றும் சொல்ல முடியல, பாவம் ரொம்ப நல்லவரா இருக்கா, அப்பப்பதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுறாரு அப்படின்னு. ஆனா அவளுக்கு பாக்கியம் பாருங்கோ, துக்காராமோட சண்டா இருக்கிறதுனாலயே இங்க பாண்டுறங்கடா என்னடா சொல்லுடா அப்படின்னா பேசுறான். இதை வேற பாண்டன் ஒரு தட்டு தட்டுறா, என்னடா துக்காராம் உனக்கு புத்தியே கிடையாதான்றான். பாண்டகன் திரு திரும்ப முடிக்கலாம், வாஸ்தவன் எனக்கு புத்தியே கிடையாது. பகவான் இப்படி பாக்கலாம், சிசுபாலன் கூட இப்படி திட்டினது இல்லை, இந்த தோழர்கள்லாம் அப்படி திட்டுறாரு சந்தோஷப்பட்டான். அதான் மகாத்மாக்களுடைய பலம். அந்த சாதுக்கள் என்ன பண்ணுவா அப்படின்னா, தன்னுடைய நாம சங்கீர்த்தனத்தினாலே தன் கூட இருக்கிறவர்களுக்கெல்லாம் தெய்வ தரிசனத்தை கொண்டு வந்து கொடுத்துருவான். இவாள்லாம் தெய்வ தரிசனத்துக்காக ஏங்கினவர்கள் கிடையாது. ஆனா துக்காராமுடைய பக்தியின் பலம் அவருடைய தோழர்களுக்கெல்லாம் பாண்டுரங்க தரிசனம் கிடைச்சு கொடுத்து, ஆனா அது பாண்டுரங்கன்னு அவளுக்கு தெரியும். அதுதான் பெரிய கஷ்டம், அது தெரியாமலேயே லீட பண்ணிட்டு இருப்பான். திருப்பியும் பாண்டுரங்கன் அழகா துக்காரம் வேஷம் போட்டான், திரும்பி கிளம்பி போயாச்சு. துக்காரம் அப்படி பல ஊர் சுத்திட்டு இருக்கா. அப்புறம் இன்னைக்கோ ஒரு நாள் பாண்டுரங்கனே ஒரு சாதாரண வழிபோக்கன் மாதிரி வந்து, இந்த ஊர்க்காரன் மாதிரி வந்து, என்ன துக்கா இங்கேயே சுத்தின் இருக்க, ஆவணி உங்க மேல ரொம்ப ஆசையோட இருக்கா, வீட்டுக்கு போங்கோ அப்படின்னு. துக்கா சொன்ன, துக்காராம் சொன்னார், என் மேல ஆசையா இருக்காள், விளையாடாதீங்க, கோபத்தை தானே இருக்கா, உண்மையை சொல்லுங்க. சேத்த நீங்க பாட்டுக்கு அன்னைக்கு வந்து அழகா கடன் பத்திரம் எல்லாம் அடைச்சாச்சு, வீட்டுக்கு தங்க பைசாவெல்லாம் தங்க நாணயம் எல்லாம் கொடுத்துருக்க, அவ உங்களுக்காக ஏங்கி அழைச்சி போயிட்டு இருக்கா, உடனே முதல்ல வீடு போய் சேருங்கோ அப்படின்னு. துக்காராமுக்கு ஒன்றும் புரியல, இவர் வளர்றாரா எனக்கு புரியலையா, ஒன்றும் புரியலையே நினைச்சா. சரி கிளம்பி போயிட்டார். ஏன்னா ஆவலி வருத்தப்பட்டு இருக்கா, எங்க போனார்னு தெரியலையே அப்படின்னு. இந்த ஆவலிக்கு பகவானை கண்ட ஆகவே இல்லை, ஆனாலும் அவள் தன்னுடைய குழந்தைன்னு பகவான் பாவிச்சுட்டு இருக்கா இல்லையா. நம்ம அத்தனை பேரும் பகவானுடைய குழந்தை தான். இப்ப நாஸ்திகர்கள்லாம் சுவாமியை விதவிதமா திட்டா, அதனால பகவான் ஒரு ராத்தி அவள் கையை எடுத்து ஒரு கண்ணை பிடுங்கி அதெல்லாம் பண்றாரா, அவளைதான் நல்லா சௌக்கியமாவே வச்சிருக்காரு. நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா அவளை பரம சௌக்கியமா வச்சிருக்கா. ஏண்டானா என் குழந்தை தானே, இட்னா திட்டிட்டு போதமே, ஒரு நாள் புரிஞ்சுக்கும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா எப்படியோ தன்னை நினைச்சா போதும், தெய்வத்தை எந்த விதத்துல நினைச்சாலும் நன்மை தான் பயணம். நீங்க கோபத்துல நினைச்சாலும் சரி, பயத்துல நினைச்சாலும் சரி, கம்சன்லாம் பகவான் பயத்திலேயே தான் நினைச்சுட்டு இருந்தான். ஆனா அதுக்கே அவனுக்கு கிருஷ்ணனுடைய தரிசனம் கிடைச்சது. சிசுபாலன் பகவான விரோதியாவே பார்த்தான், அதனாலேயே அவனுக்கு பகவான் கையினாலேயே மோட்சம் கிடைச்சது. சுவாமிய எப்படி வேணாலும் பார்க்கலாம், பாரதியார் வேலைக்காரனா பார்க்கிறார். ஒரு சந்தர்ப்பத்துல கண்ணன் என் மன்னன் அப்படின்றார், இன்னொரு சந்தர்ப்பத்துல கண்ணன் என் தோழன் அப்படின்றார், இன்னொரு சந்தர்ப்பத்துல கண்ணன் என் தந்தை அப்படின்றார், இன்னொரு சந்தர்ப்பத்துல கண்ணம்மான்னு காதலியா கொண்டாடும். பாரதிய கண்ணனை இத்தனை விதமா பாதிக்கிறது, அதெல்லாம் அவ்வளவு கண்ணன் பாட்டெல்லாம் வருது. அப்ப எப்படி வேணாலும் கண்ணனை பாதிக்கலாம், எப்படி பாதிச்சாலும் கண்ணன் கருணா சாகனம், அதுல மாற்றமே கிடையாது. அதுலயும் பாண்டுரங்கன் கருணாமூர்த்தி, அதனாலதானே போய் தொடரும், அத்தனை பேராலையும் தொட முடியறது அப்படின்னா பாண்டுரங்கன் கருணாமூர்த்தியா இருக்கிறதுனாலே தானே நடக்கிறது. அவனுடைய கருணைக்கு ஏதான குறை உண்டா? குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா ஏதும் தர நிற்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு அப்படின்றார் ராஜாஜி. குறை ஒன்றும் இல்லை பாட்டுல சொல்ற, என்ன வேணாலும் தரத்துக்கு கருணை கடலன்னை உன் நெஞ்சிலேயே உட்கார்ந்து இருக்கான், எனக்கு என்ன குறை? எனக்கு ஒரு குறையும் கிடையாது, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்றார். உடனே அழகா பகவான் பார்த்தா துக்காரம் இப்படி கண்ட இடத்துல படுத்துட்டு ஏதோ சாப்பிடுறது அவருக்கு மனசு கேட்கல. ஒரு ஊர்க்காரன் மாதிரி வந்து பகவான் ஒரு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டார். எத்தனை விதமா வரா பாருங்க பாண்டுரங்கன். அவ துக்காராம் எவ்வளவு நாம ஜபம் ஜபிச்சிருப்பார்னு பாருங்க. நம்ம திரும்ப திரும்ப கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வியாதிகள் இத பத்தி நிறைய பேசுறோம், நிறைய புலம்புறோம், இத பத்தி நிறைய நினைக்கிறோம். அதை விட்டுட்டு நிறைய நாம ஜபம் பண்ணேன்னா மற்றதெல்லாம் சுவாமி தான் பார்த்துப்பார், வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அழகா எல்லாத்தையும் நடத்தலாம். சுகாராம் ஊருக்கு போறார், அப்படியே அழுக்கு ட்ரெஸ் எப்படி பிச்சைக்கார மாதிரி தான் அலைஞ்சிருக்காரு. ஊருக்கெல்லாம் போனாலும் எல்லாரும் அவரை கொண்டாடுறா, எப்படி இவ்வளவு வியாபாரம் பண்ண, உங்ககிட்ட இருந்த பணத்தை எல்லாம் பிராமணோட குடுத்தியே திரும்பி எப்படி வியாபாரம் பண்ணன்ற திரு 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 முழிக்கிறார் சுகாராம். அவருக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் வீட்டுக்கு போனா மனைவி ஆவலி, நான் அப்பப்ப உங்களோட சண்டை போடுறேன், அதுக்காக இப்படி கோச்சுட்டா வீட்டை விட்டே போயிடுறது கண்ணெல்லாம் கசக்கல, டெய்லியாவே சண்டை போட்டுருக்கான். அது எப்பொழுதுமே ஒரு பொருள் வந்து பக்கத்துல இருக்கும்போது விலை கிடையாது, அது காணாம போயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு விலை ஜாஸ்தி. இங்கதான் வச்சேன் வேணும் போது கிடைக்காது அப்படின்னு. அது எப்பொழுதுமே உலகத்தினுடைய சுவாவம் அது. இருக்கும்போது சண்டை போண்டே இருப்பான், போனதுக்கு அப்புறம் ரொம்ப நல்லவா அப்படின்னு. அது இருக்கும்போது ஒழுங்கா இருக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் எங்க அப்பா போல உண்டா, எங்க அம்மா போல உண்டா, வீட்டுல உள்ள பெரிய பேனரை மாட்டி அதுக்கு ஒரு மாலைய போட்டு இருக்கும்போது பச்சை தண்ணி கூட எடுத்து விட மாட்டான், அட போமா நீயே எடுத்துக்கோமா அப்படின்னா. எங்க அப்பாவுக்கு வேற வேலையே கிடையாது. இருக்கும்பொழுது இழந்து விட்டு அப்புறம் இழந்த பிறகு வெறும் போட்டோவை மாட்டி வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது இல்லையா. அதனால வாழும் பொழுது எல்லாரையும் மதிக்க கத்துக்கோங்க, எல்லாரையும் கொண்டாட கத்துக்கோங்க. எல்லாரும் மனுஷாதான், எல்லாரோடையும் அன்பா பழக கத்துக்கோங்க, அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும். சும்மா சும்மா போட்டோ வச்சு மாத்திட்டு வருஷம் வருஷம் எங்க அப்பாவோட நினைவு தினம், எங்க அப்பாவோட பிறந்தநாள் இருக்கும்போது ஒரு ட்ரெஸ் கூட வாங்கி, ஒரு காட்டன் சொக்கா கூட வாங்கி தர மாட்டான். அப்படிங்க அவரது அழகா பேஸ்புக்ல போட்டு இருந்தான், அப்பாவை போட்டு பிடிங்கி 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 எடுத்து ஒரு பைக் வாங்கியிருக்கான். அவர் ஏதோ லோன் எல்லாம் போட்டு பக்கத்துல கடன் வாங்கி என்னமோலாம் வாங்கி குழந்தை ரொம்ப ஆசைப்பட்டானேன்னு வாங்கி கொடுத்துருக்காரு. அதுக்கு பின்னாடி எழுதிருக்கான் மை டாட் கிஃப்ட்ன்னு. அப்புறம் கோபமா சொல்ற அந்த ஆளை போட்டு அந்த பாடுபடுத்தி அப்புறம் எனக்கு டாட் கிஃப்ட் வேற போய் எழுதி வைக்கிறது ஊரே. அவராக ஆசைப்பட்டு என் குழந்தையே நீ பைக்க போட வாங்கி கொடுத்தா கிடையவே கிடையாது, வேணா பிடிக்கி வாங்கிக்கிறது. அப்ப இருக்கும் பொழுது கொண்டாடணும், அனுபவிக்கணும். சந்துக்காரனுக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சு கொடுத்து, இத்தனைக்கும் காரணம் பாண்டுரங்கன். போன அழகா ரகசியத்துல பகவான் எதிர்க்க வந்துட்டான், என்ன சித்துக்கா ஏன் அழறாய் அப்படின்னு சொன்ன. திரும்ப திரும்ப உனக்கு கஷ்டம் கொடுக்கிறேன்னு அழகா. நம்மளா இருந்தா பரவாயில்ல, என் வாழ்க்கையை பாண்டகம் நடத்துற அவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சண்டைக்கு இருக்கும். ஆனா அவருக்கு பாண்டகனுக்கு நான் கஷ்டம் கொடுக்கிறேனேன்னு நினைக்கிறேன். இப்படியே வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கு. அப்பதான் பஞ்சம் எல்லாம் வர்றது, அவருடைய மூத்த மனைவி மூத்த மகன் தான் இறந்துடுறான். இப்ப இன்னும் பிடிப்பில்லாம போகிறது வாழ்க்கை. சரி என்ன வாழ்க்கை இது? ஒவ்வொரு நாளும் ஜனனம் மரணம் சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாத்துமேலையும் ஒரு வெறுப்பு வந்துடுறது. அது வர்றது பெரிய ஆசீர்வாதம், நமக்காக வந்த பயம் வந்துடுது. என்னமோ தெரியல, எதுக்கு காலம் பிடிக்கவே இல்லை. உடனே பக்கத்து காசு ஒரு நல்ல டாக்டர் பார்த்துருவாங்க. இந்த வைராக்கியம் வர்றதுக்கு எவ்வளவு உபன்யாசமே பண்ணிட்டு இருக்கும், ஆனால் வைராக்கியம் வர விடுறதே கிடையாது. வைராக்கியம் வரணும், எதுவும் ஒண்ணும் இல்லை, எதுவும் சாஸ்வதம் இல்லை, எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். சுகாராமுக்கு அப்படி ஒரு வைராக்கியம் வந்துருக்கு சந்த் சுகாராம் மகாராஜ். உடனே அழகா பார்த்தார், அவரோட கிராமத்திலேருந்து தூரத்துல ஒரு சின்ன மலை இருந்தது, சம்பானாத் பர்வதம்னு பேர். இன்னைக்கு அந்த இடத்துக்கு பண்டார் பூங்கர் அப்படின்னு பேர். அந்த பண்டார் மலை ஒண்ணு இருந்தது, அங்க ஒரு பெருசா மரம் செடி கொடி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு பார்த்தா எல்லாம் போதும்னு சொல்லி யாருக்கிட்டையும் சொல்லல. ஒரு நாள் வீட்டை விட்டு கிளம்பி போய் அந்த மலை மேல உட்காந்துட்டார். அவருடைய வாழ்க்கையை பத்தி யோசனை பண்ணி பார்த்தா, பெருசா பணக்காரனா இருந்தோம், அப்புறம் அப்படி பிச்சைக்காரனா ஆனோம், அம்மா அப்பா போயாச்சு, அண்ணா போயாச்சு, அண்ணி போயாச்சு, மூத்த மனைவி போயிட்டா, மூத்த பிள்ளையும் போயிட்டா, என்னமோ வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இந்த வாழ்க்கையில எதுவும் சுகம் இல்லை, எதுவும் நிரந்தரம் இல்லை, எதுவும் சாஸ்வதம் இல்லை. பாண்டரன் மட்டும்தான் சாஸ்வதம். சரி, இனிமேல் பாண்டரங்களை பாக்கிறது ஒண்ணுதான் வாழ்க்கையின் லட்சியம்னு உட்காந்துட்டார். உட்கார்ந்தார், கையை கூப்பிட்டார், பாண்டரங்கா இந்த வாழ்க்கையில நான் என்ன வாழ்ந்தேன், என்ன அனுபவிச்சேன்னு எனக்கு தெரியல, அது நல்லதா கெட்டதா ஒண்ணுமே புரியல, ஆனா இப்போது என் மனசுக்கு ஒரே சமாதானம், உன்ன பாக்கிறது ஒண்ணுதான். வேற எந்த விஷயமுமே நமக்கு நிரந்தரமா ஒரு சமாதானத்தை கொடுத்துடவே கொடுத்துறாரு. உடனே மனசுக்குள்ள நினைச்சுங்கா, பாண்டரங்கா நீ ரொம்ப பெரியவன், நான் பெரிய வேத வேதாந்தம் எல்லாம் கரைச்சு குடிச்சவன் கிடையாது, சாஸ்திரங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணவன் கிடையாது, நீ தெய்வம்னு எனக்கு தெரியும், நீ கருணாசாகரம்னு எனக்கு தெரியும், நீ எத்தனையோ பெரியவாளுக்கு எல்லாம் காட்சி கொடுத்துருக்கேன்னு எனக்கு தெரியும், இந்த ஏழைக்கும் ஒரு காட்சி கொடு பாண்டரங்கா. ஹே விஜோபா, ஹே விட்டலா, ஹே ரத்மாயிபதி, இந்த ஏழைக்கும் ஒரு காட்சியை கொடுன்னு சொல்லிட்டு அந்த பண்டார் டோங்கர் மலை மேல உக்கா, பண்டார் மலையில உக்காந்துண்டார், கைய கூப்பிண்டார், பாண்டுரங்கா பண்டரிநாதா, பண்டரிநாதா பாண்டுரங்கா. சுகாராம் எந்த மனநிலையில இருந்துட்டு தியானம் பண்ணாரோ அந்த மாதிரி மனநிலையில இருந்துட்டு பஜனை பண்ணும். நேரம் கடத்துறதுக்காக பண்ற பஜனை இல்லை, அந்த துக்காராம் அனுபவிச்ச அந்த பக்குவம், அந்த பக்தி நம்ம ஹதயத்திலேயே நீங்காத செல்வமா நிறைஞ்சிருக்கு. நம்ம வாழ்க்கைக்கு அதை உபயோகப்படுத்திக்கணும். பாண்டரங்கன் பிரத்யக்ஷமா வரணும்னு அந்த சாபத்தோட துக்காராம் மாறி, துக்காராம் துக்காராம் மகாராஜ் நம்ம அத்தனை பேருக்கும் அவர் எந்த பாவத்திலே அந்த பாண்டரங்கனை தியானம் பண்ணாரோ அந்த பாவத்தை நமக்கு இப்ப கொடுப்பார். அழகா ஜெய் போலோ சன் துக்காராம் மகாராஜ். இப்ப நம்ம மனசுல எல்லாத்திலையும் தன் துக்காராம் ஆசீர்வாதம் பண்றார். நம்முடைய தலை மேலெல்லாம் தன் துக்காராமுடைய திருக்கைகள் இருக்கு. அவர் அவ்வளவு அழகா நமக்கு ஆசீர்வாதம் பண்றார். நம்ம மனசுல ஒரு சமாதானம் உண்டாகிறது, ஒரு தைரியம் உண்டாகிறது, ஒரு நிதானம் உண்டாகிறது. நம்ம இப்ப பகவான் பாண்டரங்கனுடைய குழந்தைகள், நாம பகவானுடைய தாசி, பகவானுடைய தாசன், விட்டலனுடைய சொத்து. இப்ப நம்ம எல்லாரும் பாண்டரங்கனுடைய தரிசனத்துக்காக பஜனை பண்ண போறோம். ஹதயத்திலே அந்த பாண்டரங்கன் காட்சி கொடுக்கணும். சந்துக்காரா நம்ம கூடவே இருக்கா, அவருடைய திருக்கைகள் நம்ம தலைமையில இருக்கு. நம்ம பஜனை பண்ணும்பொழுதும் அவரும் நம்ம கூடவே பஜனை பண்றோம். பாண்டுரங்கா பண்டரிநாதா, பண்டரிநாதா பாண்டுரங்கா. பாண்டுரங்கா பண்டரிநாதா, பண்டரிநாதா பாண்டுரங்கா. பாண்டுரங்கா பண்டரிநாதா, பண்டரிநாதா பாண்டுரங்கா. சத்குருநாதா பாண்டுரங்கா, சஜ்ஜனரசிகா பண்டரிநாதா. சத்குருநாதா பாண்டுரங்கா, சஜ்ஜனரசிகா பண்டரிநாதா. சஜ்ஜனரசிகா பாண்டுரங்கா, சத்குருநாதா பாண்டரிநாதா. விட்டலா 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 விட்டலா, விட்டல் 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 விட்டல 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 விட்டல
விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல விட்டல
பாடாண்டு இருக்கு இல்லையா. இந்த மாதிரியே டெய்லியே மகாத்மாக்களுடைய கைகள் உங்க தரவேல இருக்கிறதா பாவிச்சென்று ஜபிங்க. ராத்திரியோ பகலோ தூக்கம் கிட்டு போனாலும் மனசுக்குள்ள சொல்லிட்டு சத்தம் போட்டுன்னு சொல்லலாம். ஒரு கஷ்டமும் இல்லை இல்லையா. நம்முடைய ஜாதியை தான் நம்மளை தடுத்ததா, நம்முடைய வயசு ஏதான தடுத்ததா, நம்மளுடைய பணம் ஏதான தடுத்ததா, படிப்பு ஏதான தடுத்ததா, ஒண்ணுமே கிடையாது. எதுவுமே நம்மள நாமஜபம் பண்றத தடுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஜபிச்சுருக்கா தன் துகார் 7 நாள் ஆயாச்சு, தெரியவே இல்லை. சாப்பாடு தண்ணி தூக்கம் எதுவுமே இல்லை. விட்டல 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 விட்டலாம் ஜபிச்சுட்டே இருக்கார். இப்படியே ஜபிச்சுருக்கார். பாண்டகன் அப்படியே மீனி சிலுத்து நின்று இருக்கான், இப்படியே தலையாட்டிலே நின்று இருக்கான். ருக்மிணி விராட்டி பகவான தட்டா பிரபு அவன் பகவான அவர் அழகா அங்க விட்டல 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 அப்படின்னா இங்க விட்டோபா துக்காராம் 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 ஜபிக்கிறான். யார் தன்னுடைய நாமத்தை ஜபிக்கிறார்களோ அவருடைய நாமத்தை சுவாமி ஜபிக்கிறார். நம்ம சொன்னாலே பொறையர் யாரோ நினைக்கிறான், அந்த மாதிரி சுவாமி நினைக்கிறார். அப்படி ஜபிச்சுட்டே இருந்தார் ருக்மிணி பிராட்டி. சொன்ன அவன் சாத்தி 7 நாள் ஆயாச்சு, இப்படியே இருந்திருக்கேன் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு ருக்குமாயி. ஆனா அவதானே குழந்தைக்கு துக்கான்னு பேர் வச்சா, அவதானே தூக்கி வச்சுட்டானா தன் பிள்ளைன்னு ஒரு பாவமா சாயாரு. உடனே பகவான் பார்த்தான் ஆச்சரியமா, கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கருணாக பாம்பு ரூபம் எடுத்துண்டு சன் துக்காராம் உடம்ப அப்படி சுத்திண்டு அவர் மூஞ்சுக்கு நேரம் அப்படி புஷ் புஷ் புஷ்ன்னு சத்தம் போடலாம். துக்காராம் பயப்படவே இல்லைன்னா சரீர அபிமானமே இல்லை. இந்த உடம்புக்கு ஏதான ஆயுள் நினைச்சாதானே பாம்பு அடிக்கணும் கொசுவை அடிக்கணும்னு தோணும். நமக்கு இந்த உடம்பு பத்தியே கவலை இல்லை அப்படின்னா தெரியாது இல்லையா. அப்படியே பார்த்துட்டு இருக்கார். அப்ப தேவர்கள்லாம் ஆகாசத்துல இருந்து சப்தம் போடுற, ஹே துக்காராம், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், தசவதாரம் எடுத்த சுவாமி உனக்காக வசப்பட்டு கருணாக பாம்பு ரூபமா எடுத்து உன்னை ஆலிங்கனம் பண்ணிட்டு உன் முகத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கான், கண் திறந்து பார் அப்படின்னு. சன் துக்காராம் காதுகள்ல அழகா அந்த சப்தம் விளருது, தேவர்கள் பேசுற சப்தம் விளருது. உடனே துக்காராம் அழறா, பகவான் இப்படி கருணாக பாம்பாலாம் வந்தா நான் பார்க்க மாட்டேன். புராணங்கள்லாம் சொன்னபடியா சுவாமி வரணும். அழகா சிங்கர் மேல நிக்கக்கூடிய இடுப்புல கைய வச்சுண்டு சாட்சா மன்மத மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக என்னுடைய விஜோபாவாக வந்தாதான் நான் பார்ப்பேன், இல்லாட்டி நான் பார்க்க மாட்டேன். அவன் எல்லா விதமா எடுத்துட்டு போடுறோம், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. அவன் எத்தனை ரூபமானா எடுக்கட்டும், கவலையே கிடையாது. அவன்தான் மத்திய மூர்த்தி, அவன்தான் கூர்மமூர்த்தி, அவன்தான் வராக மூர்த்தி. ஆனா எனக்கு அவன் என் விட்டலனா மட்டும்தான் காட்சி கொடுக்கும். எனக்கு அவனை வேற எந்த ரூபத்திலையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தேவர்களுக்கு என்ன சொல்றதுன்னு அந்த ஒரு வைராக்கியம். என் சுவாமியா வந்தா தான் நான் பார்ப்பேன், கண்டபடியெல்லாம் வந்தா நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு. உடனே பாண்டரங்கன் பார்த்தான், எத்தனை விதமா வரான் பாருங்க பாண்டரங்கன் அவர்கிட்ட. உடனே பாண்டரங்கன் பார்த்தால் பகவான் எப்பொழுதுமே பக்தா கிட்ட தோத்து போயிடுவான், பாதிகளை ஜெயிச்சுடுவான். பகவான் பாதிகள் கிட்ட ஒரு நாளும் தோத்து போக மாட்டான், பக்தர்கள்கிட்ட ஒரு நாளும் ஜெயிக்க மாட்டான். அவ்வளவு விசேஷமான ஒரு நாளும் பக்தர்களை சுவாமி ஜெயிச்சதே கிடையாது. அதனாலதானே பீஷ்ம பிதாமகர் தைரியமா சபதம் போட்டார், கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு யுத்தத்துக்கு வந்திருக்கான். குருக்ஷேத்திர யுத்தத்துக்கு ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு சபதம் போட்டுட்டான். எல்லாரும் பீஷ்மரை பார்த்து கேட்கிறா, இந்த சபதம் அவசியமா அப்படின்னு. அவர் பீஷ்மர் சொன்னார், என் பக்தியின் ஆழம் எனக்கு தெரியணும், நான் ஒழுங்கா பக்தி பண்ணனா சத்தியமா கிருஷ்ணன் ஆயுதம் எடுப்பான்னு. பகவான் தன் சபதத்தை விட்டு பீஷ்மருக்காக கையில சக்கரத்தை ஏந்திட்டு குருக்ஷேத்திர யுத்தத்துல ஒரு நாள் வந்தான். அப்ப பகவான் பக்திக்கு வசப்படுறவன், பக்தர்கள் ஒரு நாளும் தோற்று போக மாட்டாது. கௌந்தேய பிரதி ஜானீஹி நமே பக்த பிரணஷதி, கௌந்தேயா என் பக்தன் அழிவதில்லை தோற்பதில்லைன்னு சத்தியத்தை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. நம்ம கொஞ்ச நேரம் நாமத்தினம் பண்ணிட்டாலும் நம்ம அவனுடைய பக்தன் தான். இவ்வளவு நேரம் விட்டல விட்டலான்னு சொன்னோம் இல்லையா, இப்ப நம்ம அத்தனை பேருமே பாண்டுரங்க பக்தர்கள் தான், சந்தேகமே வேண்டாம். பகவான் பார்த்தா அடுத்த க்ஷணம் அழகா இடுப்புல கைய வச்சுண்டு பல 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 தீதாம்பரத்தோட ஜோர பிரத்யக்ஷமா நிக்கிறான். உடனே தேவர்கள்லாம் சொல்றா, ஹே துக்காராம், பாண்டுரங்கன் உன் பக்திக்கு வசப்பட்டு ஸ்வயம் பாண்டுரங்கனா உன் கண் முன்னாடி நிக்கிறான், கண்ணை திறந்து பாரு, உன்னுடைய சுவாமி உனக்காக உன் கண் முன்னாடி நிக்கிற. எவ்வளவு சுகம், கண்ணை மூடிட்டு இருக்கோம், பகவான் எதிர்க்க நிக்கிறார், கண்ணை திறந்து பாருங்கோ அப்படின்னா அதை விட ஆனந்தம் உலகத்தில் என்ன உண்டு. உடனே துக்காரம் அப்படியே ஆசைப்பட்ட, ஐயோ என் முன்னாடி நிக்கிறானா பாண்டுரங்கனா, எனக்காக வந்துட்டானா, வழிபோக்கனா வந்தவன், வேலைக்காரனா வந்தவன், தாசில்தாரா வந்தவன், என் ரூபத்துல வந்தவன், ஊர்க்காரன் மாதிரி வந்தவன், இனி எனக்காக என் கண் முன்னாடி அவன் அவனாகவே வந்திருக்கானா, புவன சுந்தரனா வந்திருக்கானா. அந்த எக்ஸைட்மெண்ட்ல சந்தோஷத்தோட கண்ணை திறக்க தோணல. பாண்டங்கன் பார்த்தா அப்படி பாண்டங்கனே கையை கொண்டு சற்றான், ஏ துக்காராம், கண்ண திறந்து பாருடா வந்த, உனக்காக நான் வந்திருக்கேன்னுதான். இந்த பாண்டங்களோட கைகள் மேல பட்டவனே, என் பாண்டங்கன் என்ன சொல்றான், என் பாண்டங்கன் என்ன சொல்றான், அது சுகம் தானே, ஆனந்த. இந்த குழந்தைகளுக்கு அம்மாவோ அப்பாவோ தான் ஒரு குஷி அதுக்கு, அது அது ஒரு அலாதியான ஒரு ஆனந்த, வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது. அது எத்தனை பலகீனமா இருந்தாலும் அது ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோட இருந்தா கூட வச்சுக்கோங்களேன், அம்மா ஒரு ஆலிங்கனம் பண்ணிட்டு அப்பா ஒண்ணு மிக தட்டி கொடுத்தா வச்சுக்கோங்களேன், உடனே அதுக்கு அப்படி ஒரு பலம் வரும், எங்கேருந்து வரும்னே தெரியாது. அந்த ஒரு வார்த்தை, அந்த அம்மா கட்டி பிடிச்சி ஒரு உச்சி முகந்தாலோ, அப்பா ஒண்ணு இடாக்குவாங்க தலையில கை வச்சாலோ, அந்த கிடைக்கிற பலம் சத்தியமா உலகத்துல நீ எத்தனை நல்ல விஷயங்கள் படிச்சாலும் அதுல வராது. அந்த ஒரு அரவணைப்பு இருக்க பாருங்க, அது உலகத்துல அப்பா அம்மாவுக்கு அப்புறம் தான் வேற யாரும் கொடுக்கவே முடியாது, அவ்வளவு வசதி. அப்ப ஜெகத்பிதாவான பாண்டங்கள் அப்படி சொல்லிட்டுதான் அப்படி லேச லேசா கண்ண அப்படி திறந்து பாக்குறா, பார்த்தா தக்க 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 தக்கன்னு சொல்லிக்கிறான். கோடி சூரிய பிரகாசம், ஒரு சூரியனே நம்மளால பார்க்க முடியல, கோடி சூரியன் ஒன்னா வந்தா போல லாவண்யமயமான அழகோட பல 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 பலான்னு பிரபு நிக்கிறானோ பக்கத்துல பாக்குறான். அது பன்றிபுரம் போனாலே ஒரு த்ரில்லிங்கா இருக்கும். ஆனா எல்லா சுவாமியும் தூரத்தேன்னு பார்ப்போம் இல்லையா, பன்றிபுரத்துல தூரத்தேன்னு பார்ப்போம், பக்கத்துல போய் பார்ப்போம், அதுக்கப்புறமா கர்ப்பகிரகத்துக்குள்ள போய் பார்ப்போம், அப்புறம் ஒரு ஒரே டிஸ்டன்ஸ்ல பாண்டவங்களை பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம கையை கொண்டு பாண்டவங்களை தொட்டுடுவோம். ஒண்ணுமே அதாவது புத்தி பேரலிச்சு மந்திரிச்சு விட்டா மாதிரி இருக்கும். வெள்ளம் அவ்வளவுதான், வேற பதில் சொல்ல முடியாது, அந்த அனுபவத்தை வர்ணிக்கவே முடியாது. மந்திரிச்சு விட்டா போல இருக்கும். பன்றிபுரம் போனோம்னா அது உள்ள நுழைஞ்சோம்னாலே ஒண்ணுமே போனாது, எல்லாம் மறந்து போயிடும். பேயரே எனக்கு யாவரும் யானும் போர் பேயனே அப்படின்னு இருக்கும். சரியா, இந்த பாண்டங்களை தொட்ட பிறகு போதுண்டா, இதுக்கு மேல உசிரே வேண்டாம்னு சொல்லணும். ஏன்னா அதுக்கப்புறம் உலகத்தை வேறது தொடணும். அது பாண்டங்களை தொட்டா இந்த கைகள்னால, எந்த கையை தலைகளாவது தெரிஞ்சுட்டு இருக்கோமோ அந்த கையினாலே பாண்டங்களை தொடரும் அப்படின்னா, அதுக்கு மேல வேற உலகத்துல உயர்ந்த பொருள் உண்டா? பகவான காட்ட உயர்ந்த ஒரு பொருளை தொட்டுட முடியுமா? உலகம் முழுக்க அழுக்குதான், அசிங்கம் தான், கேவலம் தான். இதுல ரொம்ப உயர்ந்தவன் பாண்டங்கள். அத நம்முடைய நம்ம சாதாரணமான கைகள்னால ரெண்டு கையால கொண்டு பாண்டங்கள் திருவடியை பிடிக்கிறோம் அப்படின்னா, அதை விட உலகத்துல எது ஒசட்டி சொல்லுங்களோ. எனக்கு முதல் தடவைப்பட்டவொடனே போகுண்டா பாண்டுறங்க, இதுக்கு மேல ஜென்மா வேண்டாம், இதுக்கு மேல வேற ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு போதும், கதறி கதறி இப்படியே ஐசிட்டு போயிடுறேன், ஜென்மா போதும் 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 போதும், ஒன்ன தொட்டு கையினால திரும்ப என்ன கூட எனக்கு தொட வேண்டாம்னு எழுது. ஏன்னா அது தனி நம்ம சந்தனத்தை கொண்டு கையை வச்சு அதுக்கப்புறம் கொண்டு போய் சேத்துல கொண்டு யாரா கையில பாடா. அது பாண்டங்கன் சந்தனம், மலைய சந்தனம் தக தக தகன்னு இருக்கும். அப்படியே சர்வ கந்தக சர்வ ரசக அது இருப்பில் கையை வச்சு நிக்கிற அழகு. அவன் ரேஞ்சுக்கெல்லாம் நம்மளாம் தொடவே கூடாது, அவன் எங்கேயோ இருக்கான், நம்ம எங்கேயோ இருக்கும், நம்ம ரேஞ்சே தனி வச்சுக்கோங்க, அவன் ரேஞ்சே வேற. அப்பேற்பட்டவன் இவ்வளவு சௌலத்தியமா வந்து தொட வைக்கிறான் அப்படின்னா, திருப்பதியில தூரத்துல பார்த்து ஏடுகொள்ள வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படி வாயினால கத்தி கண்ணால பார்த்து, ஐயோ பக்கத்துல போக முடியிறேன் ஏங்கி அழைச்ச தாபம். திருவனந்தபுரத்துல போய் ஒற்றக்கல் மண்டபத்துல மூணு வாசல்ல பத்மநாபனை பார்த்துட்டு நெருங்க முடியலேன்னு இருக்கிற ஒரு துக்கம். ஸ்ரீரங்கத்தை அப்படி சொல்ற மாதிரி இப்ப விட மாட்டா போ அப்படின்னா, இந்த கோபம் எல்லாம் தீர, இந்த சாபம் எல்லாம் தீர, எல்லாரையும் ஓரம் தள்ளிட்டு அவனை போய் தொடும் பொழுது சொல்ற, தொடாதேன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லாம நீ தொடு உன் பாண்டங்கன்னு கை வைக்கும் பொழுது கிடைக்கிற சந்தோஷம் உலகத்துல வேற எங்க கிடைச்சிடும். புது பொண்டாட்டியை தொட்டா கூட சந்தோஷம், புதுசா பிறந்த குழந்தைய தொடர்றது கூட சந்தோஷம் இல்லை, புதுசா வாங்கின வயிறு நெக்லஸ் தொடர்றது சந்தோஷம் இல்லை, டச் ஸ்கிரீன் மொபைல் தொடர்றது சந்தோஷமே இல்லை. பாண்டங்களை தொட்ட பிறகு லோகத்தை தொடர்றதுக்கும் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ருசிக்கிறதுக்கும் ஏதான ஒண்ணு உண்டான சத்தியமா இல்லை. அப்பேற்பட்ட ஒரு தெய்வம் தொட்டு அனுமதிக்கணும்னா பாண்டுரங்கன் பண்டரீநாதன் தான். அதுவும் ரொம்ப கஷ்டம் பார்த்தீங்கன்னா ஜெகநாதன், பூரி ஜெகநாதத்துல பக்கத்துல போயிடுவோம், அந்த மேடையில தான் ஜெகநாதன் இருப்பார், எட்டிட்டா தொட்டுடலாம். நான் ஜெகநாதன் போனேன்னு ஒரு எட்டுக்கு தொட்டணும்னு கை நீட்டினேன், கரெக்டா எனக்கும் ஜெகநாதனுக்கும் இவ்வளவுதான் இன்னூண்டு ஒரு அரை அங்குலம். அப்ப வந்து கையை பிடிச்சா இருப்பாரு பண்டா, பண்டான பூஜாரி. இப்ப ஆஹா தொட போறே போயாச்சு, இப்படி பக்கத்துல வந்தா அப்ப பிடிச்சு அப்படின்னு என்ன துக்கம் தெரியுமா? அது தொட தொட்டுட்டே நினைச்சா கரெக்டா அந்த ஒரு அரை இன்ச் அரை அந்த யசோதையோட ரெண்டு வரக்கட கேப் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி கேப்ப கையை பிடிச்சி இருந்தா ஐயோடு கதறி அந்த தாபம் எல்லாம் பண்டரிபுரம் போனா அப்படி தீர்ந்துடும். ஆச்சரியமான பாண்டு ரங்கன், அவனை இவர் பண்டரிபுரம் போய் பார்க்கல, இவர் இருக்கிற தேவுக்கு அவன் தேவிட்டு வந்து இவர் எந்த மலை மேல உட்கார்ந்து இருக்காரோ அந்த இடத்துக்கு வந்து அவன் இவரை தட்டி எழுப்பி கண்ணை திறந்து பாருன்னு சொல்லி ஒரு ஒரு அடி தூரத்துல அப்படி பாண்டன் அவர் நிக்கிறார். இவர் விடுற மூச்சு காத்து பாண்டகன் மேல பட்டு அவன் மேல இருக்க மாலை அப்படி ஆடுறது. பாண்டகன் அவன் இழுத்து மூச்சு விடுற பாண்டனுடைய மூச்சு காத்து சன் துக்காரா பட்டாத்தான் தெரியும். ஹரே கிருஷ்ணா. அது பாண்டகன் போட்ட மாலையா, பாண்டகன் பக்கத்தில் இருந்த மாலையா. அந்த பகவானுடைய மூச்சு காத்து சுக்கரா மேல படுறது அது அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அப்படி அந்த காத்து இருக்கு பாருங்க, அனுபவிங்கோளே, வர்ணிக்க முடியாது. அனிர்வச்சனீயம், அனிர்வச்சனீயம். கதருங்கோ எனக்கு மூச்சு காத்து மேல படனம் தான். மூச்சு காத்து இப்படி மேல படுறது, சுக்காராமுக்கு கை இப்படி கட்டிக்கணும், அந்த கையில இப்படி இருக்கானே அப்படின்னு நினைச்சு பாண்டவன் இப்படி பார்த்து என்ன கட்டிக்கணுமா அப்படின்னா, கட்டிக்கோடா அப்படின்னா சுக்காராம் இல்ல. அவருக்கு தொடரணும்னு ஆசையா இருக்கு, கட்டிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனாலும் நான் போய் எப்படி பாண்டங்களை தொடர்றது? பகவான் பார்த்தா தான் அவரை பிடிச்சி தான் கட்டினா ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல. அதான் பாண்டங்க நம்ம தொட முடியல, நீ தொடரலாம் பரவாயில்லன்னு சொல்லி பாண்டம் இருக்கிற கையை எடுத்தா சுக்காராம் பிடிச்சா அப்படி நினைச்சு மோதினா இறுக்கி அணைச்சுட்டான். துகாரம் திணற இந்த அன்பு தொல்லைங்களாதான் பாண்டவன் இறுக்கி கட்டி பிடிச்சுட்டான். துகாரம் வழியே தெரியல, ஓடு கதறி அழுது பாண்டவன் இறுக்கி கட்டி பிடிச்சுட்டான். கதறி கதறி அழற, அது என்ன சொல்ல முடியும்? என்னமோ ரொம்ப வேண்டப்பட்டவாள, ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்து வச்சுக்கோங்களேன், அது என்னன்னு சொல்ல தெரியாது. அழுகதான் வரும், பேச வராது, என்ன வார்த்தை பேசுறதுன்னே தெரியாது. சீதையும் ராமனும் பார்த்தபோது பேசவே முடியல, அப்படி பார்த்து நிக்கிறா இல்லையா. பகவான் ஆலிங்க வேற பண்ணிட்டா ஓடு குழந்த மாதிரி அழகா, இந்த குழந்தைகள் எல்லாம் முதல் தர ஸ்கூல்ல கொண்டு விடுவோம். இப்ப சாயங்காலம் வந்தோட அம்மாவை கட்டிட்டு ஓடு அழி அழுவோம். அதோட ஜோக்கு அம்மா அழுவா, குழந்தை பாவம் அப்படின்பா. ரெண்டு மணி நேரம் தான் விட்டுருக்கா அப்படியே ஸ்கூல்ல, 10 மணிக்கு விட்டுருக்கா, 12 மணிக்கு கூப்பிடுறா, அதுக்கு 11:30 மணிக்கு அங்க போய் நின்னாச்சு. 2 மணி நேரம் இன்னமும் பண்ண அவளுக்கு சாத்தானா தெரியலையே, சூச்சி வந்தா சொல்லிதான் தெரியலையே. இதுக்கு இது பேசுற டீச்சருக்கு புரியணுமோ புரியாதோ, ஏ டென்ஷன். அவ சொல்லுவா கவலைப்படாதீங்க, நமக்கு நம்பிக்கையே இருக்காது. அப்ப அந்த குழந்தையுடைய ஒரு தாபம் இருக்கு பாருங்க, அது போல ஒரு தாபத்துல பாண்டரங்கன் கட்டிண்டு பாண்டரங்கன் அழ, துக்காராம் கட்டிண்டு துக்காராம் அழ, துக்காராமுடைய கண்களே வெளியில கண்ணீர் பாண்டரங்கன் தோல்ல விழ, பாண்டரங்கன் கண்களே இருக்கிற கண்ணீர் துக்காராம் தோல்ல விழ, தேவர்கள் அங்கே ஓன் அழுதுட்டு இருக்கா. சிவபெருமான் பிரம்மதேவர் எல்லாம் பிரம்மதேவர் பா சிவபெருமான் கிட்ட நீங்க அழ, என்னமோ ஒரே ஒரு முகத்தோடு அலையறாம நினைப்போம் அப்படின்னு. எல்லாரும் அந்த பக்தன் பகவானுடைய அந்த ஐக்கியம், அது ஒரு சங்கமம், அது சுகம் சொல்லி மாளவே மாளாது. அதுவும் இந்த காத்தால பூஜை பண்றவாள் பார்க்கணும், இந்த பண்டிரிபுரத்துல பகவானுக்கு பூஜை பண்றவா, காத்தால வந்து பாண்டவன் அப்படி கட்டி பிடிச்சிட்டு தான் பூஜையை ஆரம்பிப்பா. ஒன்னும் சுகம் தெரியுமா, அப்படி கட்டி பிடிச்சிருவா ஆச்சரியமா. அதுவும் இப்பெல்லாம் ருக்மிணி தாயாருக்கு பெண்கள் தான் பூஜை பண்றான், அந்த காத்தால அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் ஸ்திரீகள் பூஜை பண்றான். அந்த அதிகாரம் இப்ப கிடைச்சிருக்கு பண்டிரிபுரத்துல, அதான் பாண்டரங்கன். எங்கேயாவது ஸ்திரீகளை பூஜை பண்ண விடுறாளா? அழகா ருக்மிணி பிராட்டிக்கு அங்க பண்டிரிபுரத்துல இருக்கக்கூடிய ஸ்திரீ தான் பூஜை பண்றா. இப்பயே பாண்டவனிட்ட அப்ளிகேஷன் போட்டு வச்சிருந்தோம், ஒரு ஜென்மா பண்டிரிபுரத்துல பொம்பளையா பிறக்கணும், ருக்மிணி பிராட்டிக்கு அபிஷேகம் பண்ணணும், அலங்காரம் பண்ணணும், பூஜை பண்ணணும். இன்னைக்கே இப்பொழுது அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சுட்டேன்பா, அப்ளிகேஷனும் கொடுத்துட்டேன்பா, போடுறதும் போடாதும் உங்க பாடு, போட்டுருவேன்னு தெரியும். அத்தனை வசத்தி அழகா அந்த பாண்டவன் அப்படி இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டார் சந்துக்காரம். அதே சமயத்துல சுக்காராமுடைய தம்பி காண்கா அப்படின்னு பெயர், அவர் அண்ணாவை காணலையேன்னு பல ஊர்களில் தேடி தேடி பார்த்தது சரி இருந்தாலும் இந்த மலை மேல இருக்காரா பார்க்கலாம். ஏன்னா அப்பப்ப சன் துக்காராம் இந்த இந்திரியாணி நதிக்கரையில உட்கார்ந்து இந்த மலையிலே பார்த்துட்டு இருப்பார். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலை மேல ஏறி வரா. இவர் எப்ப ஏறி வராரோ அப்பதான் பாண்டரங்க தரிசனம், அப்பதான் துக்காராமும் பாண்டரன் கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இவருக்கு தூக்கி வாரி போறோம், பாண்டரங்க பாண்டரங்க எங்க அண்ணாவை கட்டி பிடிச்சுட்டு இருக்கான், எங்க அண்ணாவை அவரை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இந்த பகவத் பகவானுடைய ஐக்கியத்தை அப்படி பார்த்துட்டு இருக்கா, பக்தன் பகவானுடைய ஐக்கியம். எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பக்தாலயம் பாகவதாலயம் தேடிட்டு போனா கூடவே தெய்வ தரிசனம் கிடைச்சிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சத்தியம். ஏன்னா பக்தர்கள் காரணம் கொண்டுதான் தெய்வம் நமக்கே கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. ஆழ்வார்க்கு போனோம்னா, ராமானுஜர் பார்க்க போனோம்னா, தானாகவே ஆதிநாதர் நம்மாழ்வார் எல்லாரும் காட்சி கொடுத்துருவோம். அதனால தானே வேற ஒண்ணுமே வேண்டாம். தேவு மற்றியேன் குருகூர் நம்பி பாவி இன்னிசை பாடித் திரிவனே நாவினால் நவிற்று இன்பமேவினேன் மேவினேன் அவன் கொன்னடி மேய்மையே சேருமச்சரியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவனே. அழகா முதுகவியாழ்வார் சொல்றார், நம்மாழ்வார் தவிர வேறு தெய்வமே வேண்டாம் அப்படின்றார். ஏண்டானா நம்மாழ்வார் நான் பிடிச்சுட்டேன்னா மற்ற தெய்வங்கள் என்னை தேடிந்து வரும், 108 திவ்யதேச பெருமாள்களும் என்னை தேடிந்து வருவார்கள் அப்படின்றார். அந்த மாதிரி இந்த காமியா பாக்கறா சம் துக்காராமும் பாண்டரங்களும் ஒரு தூரத்தை அப்படியே கைகூப்பி நின்று பார்த்துட்டு இருக்கா. ஆச்சரியமா உடனே பாண்டரங்கன் துக்காரம் அப்படி சமாதானப்படுத்துறான். துக்காரம் அப்படியே போது எல்லாம் போது நிலைமைக்கு வந்துட்டார். பாண்டரங்கன் பார்த்தா இவர் எல்லாம் போதும் கிளம்பிட்டாருன்னா எனக்கு அனுபவிக்கிறது பக்தன் வேண்டாமா அப்படின்னு சொல்லி அழகா துக்காராம சமாதானப்படுத்தி அந்த ஒரு கல்லுல பாண்டரங்கன் அப்படி உட்கார்ந்துட்டா. தன் மடியில துக்காராம குழந்த மாதிரி வச்சுட்டான். வச்சுட்டு துக்காராம் கண்ணத்தெல்லாம் தொடச்சு விடுறேன், நான் உன் கூட தான் தான் இருக்கேன், உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது, நீ சொல்ற நாம ஜபத்தை கேட்காம என்னால இருக்க முடியாது, உன்னை பார்க்காம எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்பொழுதும் உன் கூட தான் இருக்கேன்னு துக்காராம் அப்படி ஆனந்தத அப்படி தொலைச்சுட்டே இருந்தார். பகவான் துக்காராம் தலையில கையெல்லாம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணார், நீ இனிமேல் எப்பெல்லாம் கூப்பிடுறையோ அப்பெல்லாம் ஓடி வருவேண்டா, இது சத்தியம்னுட்டா. துக்காராம் கைய கூப்பிண்டா, வேற ஒண்ணுமே வேண்டாம் பாண்டறங்க. பகவான் கேட்டா, சரி உனக்கு என்ன வரம் உனக்கு கேளு. அவர் சொன்னார், ஒண்ணுமே வேண்டாம், எப்பொழுதும் நீ சந்தோஷப்படும்படியான ஒரு பக்திய நான் பண்ணும்படியா எனக்கு பண்ணிட்ட. அதானே வேணும் பக்தி, அவன் சந்தோஷப்படணும், சுவாமி சந்தோஷப்படப்ப என்னமா பக்தி பண்றான் அப்படின்னு. இந்த குழந்தைகள்லாம் தானே எல்லாத்தையும் நான் படிச்சுட்டேன், எல்லா பாடத்தையும் நான் படிச்சேன், எனக்கு டெஸ்ட் எல்லாம் வேண்டாம், எனக்கு எக்ஸாம் தான் வேண்டாம், நான் நல்லா படிச்சுட்டேன், 100 மார்க் வாங்குவேன் இது சொல்லிட்டு இருந்தா பேசுறது, இது எக்ஸாம் எழுதி டீச்சர் சொன்ன 100 வாங்கியிருக்கு. அந்த மாதிரி நான் நல்லா பக்தி பண்றேன் நம்மளா சொல்லிட்டு அடையப்படாது. பாண்டரங்கன் சொன்ன என்ன பக்தன் தெரியுமா, என் கண்ணே படுற மாதிரி பக்தி பண்றான்னு அவன் கொண்டாடும்படியான பக்தி வரும். நம்ம நல்லா பக்தி பண்றோம்னு ரெண்டு பேர் தான் சொல்ல முடியும், ஒன்னு பகவான் இன்னொன்னு சத்குருநாதன். ரெண்டு பேரும் அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டான், அது முக்கியமா சொல்லிடுறேன். சமயத்தை சாமியே ஒத்துட்டாலும் பூசாரி குரு ஒத்துக்கவே மாட்டான். இல்ல இன்னும் கொஞ்சம் பண்ணலாம், இன்னும் கூட நாம ஜபம் பண்ணலாம், பரவாயில்ல, இன்னும் கூட பக்குவம் வரணும் சொல்லுதான் செய்யும். ஏன்னா இன்னும் உயர்ந்த ஒரு பகவத் அனுபவத்தை அனுபவிக்கணும்னு ஆசை. இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் அல்ப வஸ்துக்கள் மேலதான் ரொம்ப ஆசை. ஸ்கூல்ல அவன் சாக்லேட்டை கொண்டா, ஸ்நாக்ஸை கொண்டான், அம்மாக்கு இருக்கிற வாழைப்பழத்தை கொடுக்கலாம், நல்ல சாதத்தை கொடுக்கலாம், அப்படிதான் ஆசை. ஏன்னா எது உடம்புக்கு நல்லதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி சத்குரு இன்னும் பக்தி பண்ணு, இன்னும் நிறைய நாமஜபம் பண்ணு, இன்னும் நன்னா பாண்டரங்க அனுபவிக்கணும்னு பக்குவப்படுத்திட்டு இருக்க. அழகா பகவான் ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணா அப்படியே பகவான் சன் துக்காராமுக்குள்ள ஐக்கியம் ஆயிட்டான். ஆனா அவருடைய ஹதயம் அவ்வளவு அழகா இருந்தான், அப்படியே ஹதயம் முழுக்க அந்த பக்தி நிறைஞ்சிருந்தா. பூங்குவளை போதில் புரிவண்டு கண்படுப்ப, ஆண்டாள் சொல்றா இல்லையா, ஒரு மலர நன்னா தேன் இருந்தா அந்த வண்டு தானா வந்து உட்காந்துருக்கும், அதுல தேன் இருக்கிற வரைக்கும் வந்து தேனை குடிச்சுட்டே இருக்கும். அது போல நம்முடைய ஹிருதயத்துல நல்ல பக்தி இருக்க 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 தானா பாண்டரங்கன்ற கருவண்டு வந்து உட்கார்ந்து இருக்கும். இந்த பக்தி இருக்க வரைக்கும் அது குடிச்சுட்டே இருக்கும், இந்த பக்தி சுரந்துட்டே இருக்க வரைக்கும் நம்ம ஹிருதயத்தை விட்டு எங்கேயுமே பகவான் போக மாட்டோம். அதானே சுக்கம். அப்படியே ஹிருதயத்துல பாண்டன் அப்படி பிரத்யட்சமா நிக்கிறான், அப்படியே தேஜமயமா ஜொலிக்கிறார் சந்துக்கார். அழகா இந்த கான்ஹா ஓடி வந்தார், கண்ணையாவ கான்ஹா அப்படின்னு செல்லமா கூப்பிடும். இந்த கான்ஹா ஓடி வந்தார், அண்ணா காலில் விழுந்தார், திருவடியை பிடிச்சிருந்தார், கதறி கதறி அழுதார். துக்காராம் சொன்னார், ஹே ஒரு நிமிஷத்துக்கு மேலே வந்திருக்க கூடாதுரா, இவ்வளவு நாள் இப்ப நாளா பாண்டங்கன் பேசிட்டு இருந்தான், நானா கூப்பிட்டுமா அப்படின்னா. அண்ணா எல்லாத்தையும் பார்த்தேன், பாண்டங்களோட நீங்க பேசினது, பாண்டங்க உங்ககிட்ட பேசினது, ரெண்டு பேரும் ஆலிங்கனம் பண்ணது எல்லாம் பார்த்தேன் தான், தொந்தரவு பண்ணப்படாத ஓரத்துல நின்றுருந்தேன், எனக்கு பாண்டங்களை பார்க்கவே வேண்டாம், உங்களை பார்த்துட்டேன் அது போதும். ஏன்னா அந்த பகவான் உங்க ஹிருதயத்துக்குள்ளதானே ஒழிஞ்சின்றான், எனக்கு உங்களை பார்த்தாச்சு, எனக்கு இது திருப்தி ஆயாச்சு, எனக்கு இதுக்கு மேல பாண்டங்களை பார்க்கவே வேண்டாம், ஆனா நீங்க எங்க இருக்கீள் ஏது இருக்கேன்னு ரொம்ப வருத்தமா இருந்ததுன்னா அப்படின்னா. சரி வாடான்னு அழகா வந்தார், ரெண்டு பேரும் இந்திரயாணி நதிக்கு வந்தார்கள், ரெண்டு பேரும் அழகா நன்னா குளிச்சார்கள். சந்துக்காரன் அப்படியே ஒரு சன்னியாசி நிலைமையில பற்றுதல் இல்லாம இருக்க, அது ஒரு சுகம் தெரியுமா, மனசுல ஒரு விதமான பாவமும் வெறுப்பும் ஆசையும் பயமும் கோபமும் இல்லாமல் சலனமே இல்லாத ஒரு மனசு. ஓரளவுக்கு புரியணும்னா நன்னா தூங்குறோம், தூங்கி எழுந்தோன்னு சொல்றோம் நன்னா தூங்கினேன் அப்படின்னு, இப்ப தூக்கத்துல நமக்கு காமம் இல்ல, பயம் இல்ல, கோபம் இல்ல, வெறுப்பு இல்ல, யார் மேலையும் பொறாமை இல்ல, யார் மேலையும் நமக்கு ஒரு ஆசை இல்ல, யார் மேலையும் ஒரு எந்த விதமான ஒரு விரோத பாவம் இல்ல. ரொம்ப சலனமே நம்ம காதல் அப்பாடா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி முழிச்சுன் இருக்கும் பொழுது மனசு அப்படியே இந்த ஆழ் கடல்ல ஒரு அமைதி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு அமைதி. அதாவது நம்ம உலகமே நம்மளை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினா கூட பாதிப்பே இருக்காது, நம்மளை கேவலப்படுத்தினாலும் கூட மனசுல பாதிப்பு இருக்கு, ஒரே நிதானத்துல இருக்கும். அது ஒரு சுகானுபவம், அது ஒரு ஆனந்த அனுபவம், அந்த அந்த ஒரு மனசு வரணும். அதுதான் சலனமில்லாத மனசு. அந்த மனசு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நிம்மதி, அதுதான் ஆனந்தம். நம்மெல்லாம் என்ன பண்றோம்னா, கஷ்டம் சரியா போச்சுன்னா ஆனந்தம், வியாதி சரியா போச்சுன்னா சுகம், கேட்டது கிடைச்சுடுத்துனா நிம்மதி. இப்படி இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு சமத்துவமான ஒரு நிலைமையை ரொம்ப சில சமயம் நம்ம கேட்டோம், மனசு நல்லா இருக்கு அப்படின்னா அந்த மனசுல ஒரு எந்த விதமான எமோஷனுமே இருக்காது, எந்த விதமான ஒரு பாவமும் இருக்காது, பயமும் இருக்காது. அப்போ ஆனா எல்லா வேலையும் பண்ணுவோம், மனசுல ஒரு பற்றுதல் இல்லாத ஒரு நிலைமை. அது வரணும் அப்படின்னா நிறைய பாண்டங்க பஜனை பண்ணா தான் வரும், நிறைய நாமஜபம் பண்ணா அந்த நிலைமை எல்லாருக்கும் ஒரு நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. தன் துக்காராம் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போனவர் இல்லை, அவர் ஒரு குடும்பத்தில் இருந்தவர் தான், வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவர் தான், கூடவே நாமஜபம் பண்ணிட்டு இருந்தார், அதனால அந்த நிலைமையை அடைஞ்சார். நீ எல்லாத்தையும் விட்டுட்டு போனா தான் தெய்வம் கிடைக்கும்னா ஒண்ணுமே கிடையாது. உங்க குடும்பத்தில் இருந்தோ, உங்க கடமைகளை பண்ணுங்கோ, அழகா உங்க குடும்பத்தெல்லாம் பார்த்துக்கோங்கோ, கூடவே நாமஜபம் பண்ணிட்டு இருந்துங்கோ, தானாகவே அது போல ஒரு பக்குவம் வரும், எல்லாருக்கும் வரும். ஜாதி முக்கியம் இல்லை, உங்க வயசு முக்கியம் இல்லை, இத்தனை நாள் நீங்க பக்தியே பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, இப்ப ஆரம்பிச்சா கூட கிடைச்சிடும், அந்த கேரண்டி உண்டு. இப்ப ஆரம்பிச்சா கூட போதும், எவ்வளவு நாள் போனதெல்லாம் போகட்டும், அதெல்லாம் மூட்டை கட்டி ஜனவரி 2015 வருது, அதுக்கு அவ்வளவு நாள் காத்தும் இருக்க மாட்டோம், அது ரொம்ப நாள் இருக்கு. அதுக்கு முன்னாடியே நம்ம ஆரம்பிச்சிடும். இன்னிலிருந்து இது புது வருஷம், எது புது வருஷம், எது தீபாவளி, எது பொங்கல்னா, என்னைக்கு நம்ம மனசுல தெய்வ பக்தி வரதோ அன்னைக்குதான் வசதி. அதெல்லாம் சும்மா ஊருக்காக சொல்றதே ஒழிய, தெய்வ பக்தி என்னைக்கு மனசுக்குள்ள வரதோ, என்னைக்கு தெய்வ சிந்தனை வரதோ, அந்த நாள் தான் நல்ல நாள். அச்சையாவும் பட்டினி நாளே அப்படின்றார் சுவாமி பெரியாள். அவ்வளவு அழகான ஒரு சமாதானம் வந்துடுத்து உடனே துகாரம், அந்த பவித்திரமான சமத்துவ பாவத்துல இருந்துன்னு சொல்றா. நிறைய பேருக்கு துக்காராம் கடன் கொடுத்திருக்கார், அவள்லாம் திரும்பி தரணும், அதெல்லாம் எழுதி வச்சிருக்கார். சான்றாக்கிட்ட சொன்னார், தம்பி கிட்ட சொன்ன போய் எல்லாத்தையும் கொண்டு வா அப்படின்னா, அவன் எல்லாத்தையும் கொண்டு வந்தா நிறைய பேர் இருக்கு கடன் கொடுக்க மாட்டேங்கிறான், இவர் தான் இப்ப ஏழை ஏற்ற அப்படியே விட்டுடலாம் ஏமாத்திடலான். உடனே துக்காராம் பார்த்தா எல்லாம் பாண்டங்கள் பார்த்துதான் நதியில வீசி எறிய போனோம், எல்லாம் இவருக்கு வர வேண்டிய பணம், இவர் கொடுக்க வேண்டிய பணத்தை போட்டாலும் சுத்தம், இவருக்கு வர வேண்டிய பணத்தை போட்டாலும் சுத்தம், இவர் குடும்பமும் கஷ்டப்பட்டு இருக்கு. ஆனா மனசுல எனக்கு யாருக்கும் எந்த கடனும் கிடையாது, யாரும் எனக்கு கடனாளி இல்லையு தீங்கு போட போனா. அப்ப அந்த காஞ்சா கைய பிடிச்சா, அண்ணா நீங்க ஒரு துறவி நிலைக்கு வந்துட்டீர்கள், ஒரு துறவி மாதிரி இருக்கீர்கள், அதனால உங்களுக்கு இனிமேல் தன் குடும்பம், நீ என் குடும்பத்தை பாதுகாக்கணும்ன்ற அந்த ஒரு சின்ன வட்டத்துல புத்தி கிடையாது, எங்களுக்கு எல்லாம் அப்படி கிடையாது, எங்க குடும்பம், என் குழந்தை, என் மனைவி, அப்படி எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, என் குடும்பம், என் கணவன், என் வீடு, நிச்சயமா அந்த ஒரு வட்டத்துக்குள்ளதான் நம்ம சுத்திட்டு இருக்கோம். இந்த வட்டத்தை தாண்டி வெளில வர்றதுன்றது நம்ம கஷ்டம், இந்த வட்டத்துக்குள்ள ஒழுங்கா சுத்திட்டு இருந்தாலே பெரிய விஷயம் ஆயிடுது. யாராவது குடும்பத்தை ஒழுங்கா பாத்துக்கிறான், குடும்பத்துக்காக உழைக்கிறான், குடும்பத்தை மேல கொண்டு வரான்னா அவன் தான் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவன். அதான இன்னைக்கு யதார்த்தம் இவர் சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு எதுவும் கவலை இல்லை, ஆனா குடும்பத்தினுடைய பாரம் இப்ப என் தலையில இருக்கு அப்படின்னு சொன்னவனே துக்காராம் சிரிச்சா. உடனே அது ரெண்டா பிரிச்சார், நிறைய கட்டுக்கட்டா இருந்தது அந்த இவருக்கு வர வேண்டிய கடனை, பாதியை பிரிச்சார், காங்காளிதை கொடுத்தார், மீதி அப்படியே இந்திரியானில வீசி எரிஞ்சுட்டார். சர்வம் பாண்டங்கனுக்கு அர்ப்பணம், இவருக்கு வர வேண்டிய பணத்தினுடைய ரிசிப்ட் எல்லாம் தூக்கி போட்டார். அப்படியே மனசு இன்னும் லேசா ஆயிடுச்சு, இது வரணும், அது வரணும், இது வரணும்னு நினைச்சாதானே மனசுல பாரம், இந்த மனசுல பாரம் ஏறதானே வாழ்க்கை பாரமா இருக்கு. இது ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம். அழகா நேர கோவிலுக்கு போனார், இடுப்புல கைய வச்சுட்டு பாண்டங்க, அவ தேவுல இருக்கிற பாண்டங்கன், நல்ல வட்டமா அழகா இருக்கும் அவனுடைய முகம். அந்த பாண்டங்கன் முன்னாடி நின்னார், கைய கூப்பிண்டா, பாண்டங்கா நீ எப்பயும் கூட இருக்கா, விடாம நான் நாமஜபம் பண்ணும்படியா அனுகிரகம் பண்ணு, ஆசீர்வாதம் பண்ணுன்னு பிரார்த்திச்சிருந்தா. பாண்டுரங்க பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்க பாண்டுரங்க பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்க அநாதநாதா பாண்டுரங்க ஆசிதநாதா பண்டரிநாதா அநாதைகளுக்கு நாதன் தன்னை யார் ஆசிரியிருக்கிறார்களோ அவர்களுக்கு நாதன் அநாதநாதா பாண்டுரங்க ஆசிதநாதா பண்டரிநாதா பாண்டுரங்க பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்க தீனதயாளா பாண்டுரங்க பக்தவத்சல பண்டரிநாதா பாண்டுரங்க பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்க இப்படி ஆனந்தமா பஜனை பண்ண ஆரம்பிச்சா பல பேர் அவரோட பஜனையில வந்து சார்ந்துட்டார்கள். வீட்டுக்கெல்லாம் போகல, திரும்பியும் மலைக்கு போய் உட்காந்துட்டார். ராத்திரியான ஊருக்கு வரார், கோவில உட்காந்துன்னு பஜனை பண்றார். இப்படியேதான் போயிட்டு இருக்கு. ஆவலி பார்த்தாள், வீட்டுக்கே வரமாட்டேங்கிறாரு, என்ன பண்றதுன்னு அவளுக்கு தெரியல. அப்ப டெய்லி இந்திரியான நதிக்கரைக்கு வருவார், குளிப்பார், கோவில பஜனை பண்ணுவார், விடியற் காலம் வரை திருப்பி மலைக்கு போயிடுவார். ஊரெல்லாம் அடங்கின பிறகு ஊருக்குள்ள வருவார். ஊர் எழுந்துக்கிற சமயத்தை அவர் திரும்பி மலைக்கு போயிடுவார். இந்த கூட்டம், இந்த பெருமை எதுவுமே வேண்டான்னு ஒதுங்கி போயிட்டார். ஒரு எல்லைக்கு மேல இதெல்லாம் விருத்து போயிடும். ஒரு இனிது இனிது ஏகாந்தம் இனிது, இந்த தனிமை போல ஒரு சுக்கம் எதுவுமே கிடையாது. பக்தி பண்றவாருக்கு தனிமை ஒரு பெரிய வரப்பிரசாதம், மற்றவாருக்கு பயமுறுத்திடும். தனியாருக்கு என்னமோ மாறி இருக்கு அப்படின்பா. தனியா இருக்கிறது போல ஒரு பெரிய வரம் எதுவுமே கிடையாது தெரியுமா. எவ்வளவு நிம்மதி, எவ்வளவு ஆனந்தம் தெரியுமா. அப்ப அழகா ஆச்சரியமா இப்படியே நடந்துருக்கு. இந்திரியாணி நதிக்கரையில ஒருத்தர் பெரிய வயல்வெளி வச்சிருந்தார். அதுல பெருசா அழகா விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப நிறைய இந்த மக்கா சோளம் எல்லாம் நிறைய விளைஞ்சிருந்தது. உடனே அழகா அவர் பார்த்தார், சுகானாம பார்த்து சொன்னார், இப்படி சும்மா சும்மா மலையில உட்காந்து இங்க உட்காந்துட்டு இருக்கல, உங்க குடும்பமும் கஷ்டப்படுறது இல்லையா, ஒண்ணு வேணா பண்ணுங்கோ. இங்க உட்காந்து விட்டலா பாண்டுரங்கா விசோபான்னு சொல்றத என்னுடைய வயல்ல அந்த ஒரு பரணை கட்டி விட்டுருப்பா, அதை வந்து உட்காந்துக்கோங்க. நல்லா தானியங்கள்லாம் விளைய ஆரம்பிச்சிருக்கு, நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம். நாமஜபம் பண்ணிட்டு அழகா அங்க வர பறவைகள் எல்லாம் பார்த்துட்டா போதும்ட்டா. இவர்கிட்ட ரொம்ப ஜாகிரதையா வார்த்தை விடணும். அவர் பாட்டு பறவைகள் எல்லாம் நீங்க பார்த்துட்டா போதும்ட்டா. உடனே இந்த கயிறுல அந்த கல்லு கட்டி வச்சு பல கவன் கட்டி இருக்கிறதுனால ஓய் இந்த வள்ளி எல்லாம் வீசுறா இல்லையா குறத்தி, அந்த மாதிரி இந்த பறவைகளை விரட்டுறதுக்கு கொடுத்துட்டாரு. இதெல்லாம் கொடுத்துட்டு பறவைகளை பார்த்துக்கோங்க. இவர் சொன்னது பறவைகள் தானியத்தை வந்து கொத்தி தின்னாம பாத்துக்கோங்கன்னு அர்த்தம். இவர் பார்த்தா பரவாயில்லையே, தானியத்தையும் கொடுத்து பறவையும் பாத்துக்க சொல்ல இவர் நினைச்சுட்டார். ஏன்னா இவருக்கு எல்லா காக்கை குருவி எங்கள் சாகும். அழகா அவர் பாட்டு பரவாயில்ல. அதுவும் சொன்னார், ஒரு அரை மணங்கு, மணங்குன்றது ஒரு குவான்டிட்டி வச்சுக்கோங்களேன், ஒரு நாலஞ்சு சாக்கு மூட்டை அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், அவ்வளவு தானியம் உங்களுக்கு நான் கூலியா தரேன், உங்க குடும்பத்துக்கும் ஆகாரத்துக்கும் குறவில்லாம இருக்கும். சந்துக்காராம் பார்த்தார், சரி அதுக்கு என்ன, மலையில உட்காந்து நாமஜபம் பண்றது, இந்த வயல்வெளியில உட்காந்து நாமஜபம் பண்றேன். அப்ப ஆவலி இப்படி இவரை தேடுறார். தேடும் போது பொண்ணுக்கு கூட்டம் அனுப்பிடுறான். பொண்ணு போய் தேடி கண்டுபிடிச்சு சொன்ன, அப்பா அந்த வயல்வெளியில வேலை பார்த்துட்டு இருக்கா, சாப்பாடு அங்க கொண்டு வர சொன்னார். சரி அழகா ரோட்டி, ரோட்டினா சப்பாத்தி சப்ஜி காயெல்லாம் வச்சு கொடுத்து விட்டார். அவர் அங்கேயே உட்காந்துட்டு பார்த்தா, உடனே ஊர்ல எல்லாரும் சொன்னா, துக்காராம்க்கு பொறுப்பு வந்துடுச்சு. ஆவலியை பார்த்து சொன்னார், ஆவலியும் அவர் மனைவி கவலைப்படாதுன்னா பொறுப்பா பாத்துக்கிறார் அப்படின்னா சொன்னான். ஆனா அவர் பாட்டுக்கு பஜனை எங்க இருந்தாலும் பஜனை தானே. அப்ப இந்த பறவைகள்லாம் அப்படி வர்றது, இந்த தானியங்கள் எல்லாம் சாப்பிடலாம். புதுசா ஒரு ஆள் உட்காந்து இருக்கான், அதுங்களுக்கு எல்லாம் பயம், இவர் அடிப்பாரோ நம்மளை துரத்து வர பறவைகள் ரொம்ப ஜாகிரத, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த காக்காக்கு ஒரு கண்ணு தான், அந்த ஒரு கண்ணு வச்சு இப்படி பார்க்கும், ரெண்டு தலையை ஆடி 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 பார்க்கும். ஜாகிரதே இல்லாத ஒரே கூட்டம் மனுஷ கூட்டம் ஒண்ணுதான். ஆயிரம் தடவை ஜாகிரத ஜாகிரத ஸ்லோகம் சொன்னாலும் ஜாகிரத ஜாகிரத ஜாகிரத. கொசுவெல்லாம் எவ்வளவு ஜாகிரதையா இருக்கு தெரியுமா? மனுஷாளுக்குதான் தன் வாழ்க்கிற ஒரு ஜாகிரத வரமாட்டேங்கிறது. யார் யாரு போகலாம் அழகு, யார் யாரோ இழந்துருக்கலாம் புலம்புற. நாங்க இப்படியும் பார்த்துருக்கோம், உங்க வாழ்க்கை இழந்துருக்கேன்னு எங்களுக்கு பதறது வருது, எங்களுக்கு பதறது. சூப்பர் சிங்கர்ல யாராவது தோத்து கூட நீங்க அழகு, நாங்க பாருங்க இவா தோத்து போயிட்டு இருக்காளே, நான் இதுக்கு யார் அழகுதுன்னு தெரியல. அஜயோ அவன் போயிட்டானா 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 போயிட்டான், ஏன்னா மேலேயே போயிட்ட மாதிரி கஷ்டம். வார்த்தை சொல்லப்படாதே நினைச்சா விட மாட்டேங்க, பெரிய கஷ்டம் தெரியுமா? அதெல்லாம் உங்க வாழ்க்கை உங்க நேரம், அது என்டர்டைன்மெண்ட்ன்றதே ஒரு எல்லையோட நிக்கணும். அதை தாண்டி உள்ள முழுகும் பொழுது உங்க வாழ்க்கை நீங்க இழந்திருக்கள் தொலைச்சிருக்கள், நல்லா புரிஞ்சுக்கணும். தொலைச்சிருக்கள் அந்த ஒரு மணி நேரம் உட்காந்து நாமஜபம் பண்ணலாம், ரெடி ஜாலியா பாத்துட்டு போயிடுங்க. அதுக்கு மேல மனசை ஏற்றிட்டு ஒரு பத்து பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி சப்பா அடுபடுத்துற பாடம். அந்த ப்ரோக்ராம் நிறைய ப்ரோக்ராம் அந்த மாதிரி சொல்லணும். எனக்கு ஒண்ணு டிவி மேல வெறுப்பெல்லாம் கிடையாது, உங்க வாழ்க்கை வீணாகிறதுன்ற கவலை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஆச்சரியமா ஒரு பாட்டுக்கு நாமஜபம் பண்ணிட்டு இருக்காரு, அந்த பறவைகள் எல்லாம் வந்தது இப்படி பயப்படுறது. சுக்காராம்க்கு புரிஞ்சு கொடுத்து பறவைகள் எல்லாம் நம்மளை பார்த்து பயப்படுறது. சுக்காராம் சொல்ற பயப்படாதீங்கோ, நல்லா வந்து சாப்பிடுங்கோ, இவ்வளவு விளைஞ்சிருக்கே வந்து சாப்பிடுங்கோ, நான் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன், இதுக்கா பயம் நான் ஓரத்தில் வச்சுக்கிறேன், வாங்கோ வாங்கோ அப்படி. அந்த பறவைகள் எல்லாம் பயப்படாத மனுஷன் நமக்கு நம்ப முடியாது. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, நினைக்கிறது ஒண்ணு. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க நினைச்சதெல்லாம் என்னைக்காவது ஒரு ஒரு விளையாட்டு பண்ணி பாருங்க. காத்தால எழுந்து எழுந்து நான் இன்னைக்கு நினைக்கிறதெல்லாம் உள்ளபடி பேச போறேன்னு மட்டும் சங்கல்பம் பண்ணி பாருங்களேன், அரை மணி நேரத்துல வீட்டுல சண்டை வந்து நினைக்கிற எதையும் வெளில சொல்ற நிலைமையில நம்ம இல்ல, சொன்னாலும் கேட்கிற நிலைமையில யாரும் இல்லை. ஏதோ பூசி மொழிகிண்டு உள்ள நினைச்சாலும் ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கோம். பறவைகள் ரொம்ப ஜாகிரதையா துக்காரம் பார்த்தார், இந்த பறவைகளுக்கு எல்லாம் என்னால பயம் இருக்கு, இதுங்களுக்கு எல்லாம் என்னால பயம் போகணும்னா நாமஜபம் தான் வழி சொல்லி விட்டல 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 மணி கூட விட்டல 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 விட்டுலாமத்தை ஜெயிச்சவன இந்த பறவைகளுக்கு எல்லாம் ஒரு தைரியம் வந்து கொடுத்தோம். இவர் சமத்துதான் விட்டல் நாமச்சவன் தைரியம் கொடுத்துருதான் பறவைகளுக்கு எல்லாம். உடனே கொஞ்சம் அந்த டீம் லீடர் எல்லாம் இருக்கும்ல, அந்த பறவைகள்லாம் பக்கத்து வந்து உட்காந்துது, தொடமேல உட்காந்துது, தலைமையில உட்காந்துது, தோல் மேல உட்காந்துது. இவர் அப்படியும் விட்டல 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 ஜெயிக்க ஆரம்பிச்சார். பறவைகள்னா அதுவும் அதோட பாஷையிலே கிளவில கிளவன் கத்த ஆரம்பிச்சது. உடனே எல்லா பறவைகளும் வந்தது, அழகா உட்காந்து தானியங்கள் எல்லாம் நல்லா குத்தி 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 சாப்பிடுறது, ரொம்ப சந்தோஷம். அப்பாடா எல்லாம் அங்க உட்காந்து சாப்பிடறதே ஒழிய வீட்டுக்கு எடுத்துட்டு போல, நம்ம எல்லாம் அப்படியா? அதுல வீட்டுக்கு தனியா ஒரு பொட்டலம், அப்புறம் நமக்கு தனியா. இது பெரிய கஷ்டம் மனுஷாளுக்கு. இந்த பந்த பாசம்னு வச்சு நம்ம படுத்துற பாடு இருக்கு பாருங்க, சத்தங்கத்துக்கே வரமாட்டான். அன்னைக்கு ஒரு நாள் தான் வந்திருப்பான், அன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு ஸ்லோகம் எழுதி கொடுப்போம், அந்த ஒரு ஸ்லோகத்தை வாங்கி போய் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்க மாட்டா, இன்னும் ரெண்டு குடுக்கல வீட்டுல ஆள் இருக்காங்க கொடுக்கணும். என்ன கஷ்டம் தனக்கு கொடுத்துருக்கேன், அது ரெண்டு ஜெராக்ஸ் எவ்வளவு, ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் போறது, அது கூட கஷ்டமா இருக்கும். மனுஷாவுடைய ஸ்வபாவம் அப்படி. ஆனா பறவைகள் அப்படி கிடையாது, அழகா சாப்பிடறதுமே சுகாரம் சில நன்னா சாப்பிட்டாச்சா நன்னா தண்ணி குடிங்கோ அப்படின்னு சார் எல்லாம் கிளம்புற சாப்பிட்டாச்சு திருப்தியில உடனே அழகா சுகாரம் சொல்ற நாளை கட்டாயம் வந்துருங்கோ, இது வேற நாளைக்கு எல்லாரும் கட்டாயம் வந்துருங்கோ, நான் இங்கேயே தான் இருப்பேன், நன்னா வயிறாறு சாப்பிடலாம். அதெல்லாம் அதோட பாசத்தை அப்படி தலையாட்டு போயிடுச்சு. அவைகள்லாம் காத்துக்கு எப்படாப்பா காத்தால வரும், இந்த வயக்காட்டுக்கு போலாம் அப்படின்னு இப்படியே போயிட்டு இருக்கு. அந்த ஆள் விவசாயி இவர் நம்பி ஒப்படைச்சிட்டு போயிட்டார். சுகாரம் நல்ல பொறுப்பா பார்த்து, நல்ல பொறுப்பா தான் பார்த்துட்டு இருக்காரு, குத்தமே இல்லை. ஆனா அவர் எதிர்பார்த்த மாதிரி பொறுப்பா பார்த்துக்கிறாரு. இப்படியே போச்சு, ஒரு நாள் பார்த்தாரு சரி இவ்வளவு நாள் நல்லா விளைஞ்சிருக்கும், நாளை நாளைக்கு அறுவடை பண்ணிடலாம், எப்படி மகசூல் எப்படி இருக்கு பார்க்கலான்னு வந்தா, இவர் வயக்காட்ட பாக்கிறார், தானிய கடல் மேல ஒரு 10-15 குருவி ஒவ்வொன்றுக்கும் உட்கார்ந்துருக்கு. இவர் லபதிபோ நடிச்சுட்டார், ஐயோ இவருக்கு நல்லது பண்ண போய் எனக்கு கெடுதல் வந்துடுதே, இந்த பாழா போன மனுஷனை போய் நம்பி நான் உட்கார வச்சேனே, அவன் கொண்டு கள்ள கொண்டு அடிக்கிறான், இந்த பறவைகள்லாம் இவர் அடிக்க வருது, அதுக்கெல்லாம் பழகி போயிடுது. சுக்காரம் தான் வயலுக்கு சொந்தக்காரன் அது நினைச்சு கொடுக்கும், பறவைகள்லாம் துக்காரம் வயலுக்கு சொந்தக்காரன் நினைச்சாச்சு, வயலுக்கு சொந்தக்காரன் லபதிவன் லபதிவன் புலம்பரம் கிடைச்சே துக்காரம் வந்து கண்டுபிடிச்சான். பார்த்தா இவன் நினைச்சா நிறைய வருவன் பார்த்தா ஒண்ணுமே இல்லை, எல்லாம் பறவைகள் செஞ்சு தீட்டாச்சு. சுக்காராம் கிட்ட சொன்னார், நான் உங்களை பறவைகளை பார்த்துக்க சொன்ன, இப்படியா பாத்துக்கிறதுங்க, நீங்க தானே பறவைகளை பார்த்துக்க சொன்ன அதான் பார்த்துட்டு அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப சமத்து, எதுவும் வீட்டுக்கே எடுத்துட்டு போகல, சாப்பிட மட்டும்தான் சாப்பிட்டது அப்படின்னா அவருக்கு கோபம், உன் குடும்பம் வறுமையில் இருக்கப்படாது, நான் உன்ன கொண்டு தக்க வச்சா கடைசியில என் குடும்பத்தை வயிற்று அடிச்சுடா பாவிச்சா. சுக்காராம் என்ன பண்றது இப்படி வா அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து கழிச்சுட்டு போய் பஞ்சாயத்தை கூட்டி விஷயத்தெல்லாம் சொன்னா எல்லாம் நஷ்டமா போயிடுச்சு அப்படின்னா. உடனே பஞ்சாயத்தை கேட்டா, சரிப்பா நல்ல விளைச்சல்னு சொன்ன, எவ்வளவு விளைஞ்சிருக்கும் சொல்ல அப்படின்னு. அவன் சொன்னா ஒரு 2 மணங்கு, ஒரு அளவு, ஒரு நிறைய அளவு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் நிறைய கடைக்கு நடக்குது அப்படின்னு. உடனே அவன் சொன்னா அதுக்கு இவ்வளவு பணம் வரும். அவ சொல்லிட்டா, சுகாரம் ஒரு கடன் பத்திரம் எழுதி கொடுக்கணும், இந்த மாதிரி இவ்வளவு பணம், இவ்வளவு தானியத்துக்கு நீங்க ஏதோ ஜவாப்தாரி, அதெல்லாம் அழிஞ்சு போனதுனால அதற்குரிய பணத்தை நீங்க கொடுக்கணும், இதான் பஞ்சாயத்து தீர்ப்பு அப்படின்னு. சுக்காரம் கவலையா படத்தை எழுதி கொடுத்தாரு, நிறையா பைசா கையில கிடையாது கொடுக்கறதுக்கு, ஆனா தைரியமா எழுதி கொடுத்தார். உடனே எல்லாரும் பார்த்தா பாவம் சுக்காரம் விவசாயம் ஏமாந்து போயிட்டு அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்ப உடனே பஞ்சாயத்து ஒருத்தர் சொன்னார், இவன் சொல்றது அப்படியே நம்ம நம்ப கூடாது, நம்ம நேர போய் பார்ப்போம். ஆனா எல்லாரும் பொய் சொல்லுவா இல்லையா, வேணுட்டே பொறாமையில கூட சொல்லுவா இல்லையா, அதனால நேர போய் எல்லாரும் பார்ப்போம்னு சொல்லி ஜனங்கள் பஞ்சாயத்து தலைவர் எல்லாம் போனோம். பாண்டகன் சும்மா விட்டுடுவானா, தன் பக்தனே கருணாசாகரன் விட்டுடுவானா, அவர் வேஷத்தை வந்தவனா விட்டுடுவான். பார்த்தா இவர் வரத்துக்குள்ள வயல் முழுக்க கதிர்கள் நிறைஞ்ச தெளிஞ்சனம், ஒரு தானியம் இல்லாம இருக்க வயல்ல திரும்புற பக்கம் எல்லாம் தானியம் அப்படியே செழிப்பா அப்படியே அப்படியே ஜொலிக்கிறது, எல்லாரும் அப்படின்னு வாயப்பாட்டு குழக்கிறான். ஏன்னா அத்தனோண்டு இடத்துல இவ்வளவு தானியங்கள் விளையாது, ஒரு செடிக்கு இவ்வளவுதான் விளையும்னு ஒரு கணக்கு உண்டு இல்லையா, ஒவ்வொரு செடியிலையும் 10 மடங்கு தானியம் இருக்கு. ஏண்டானா அத்தனை ஜீவர்களையும் பாண்டரங்க நினைச்சு கொடுத்துருவாரு பாருங்க, ஒவ்வொரு குருவியும் பாண்டரங்க சாப்பிடு பாண்டரங்க எங்க நல்லா சாப்பிடுன்னு இவரே கையில தானியம் கொடுத்தா, பாண்டரங்களுக்கு கொடுக்கறேன் பாண்டரங்களுக்கு கொடுக்கறேன் பாண்டரங்களுக்கு கொடுக்கறேன் பாண்டரங்க சாப்பிடு, நீதானே பறவையா இருக்க, நீதானே விலங்கினமா இருக்க, அது ஒரு அற்புதமான ஒரு பாவம் அது. எல்லாத்தையும் தன்னுடையதா பாக்குறது, எல்லாத்திலையும் தெய்வத்தை பாக்குறது, அதனாலதானே தூணிலும் இருக்கான் அப்படின்னு சொன்னான் பிரஹல்லாத். அப்படி அத்தனை வாடிய பயிரை கண்ட போதுன்னு இல்லையா வல்லல, என்ன அனுபவம் நமக்கெல்லாம் அப்படி தோன்றதா, பச்சை மரத்தையே கிள்ளி போடுறாள் நம்ம எல்லாம் வெட்டி போடு அப்படின்ற பச்சை மரத்தை வல்லலாருக்கெல்லாம் அப்படியே மனசு பதறது, நந்தனாரெல்லாம் நெற்கதியில கட்டிந்து கதறார், என்ன பண்ணல்லவா பண்ணப்ப நல்லவான்றார். ஏன்னா அது நிஜமாவே அந்த ஒரு உயர்ந்த ஒரு மனோபாவம், அந்த மாதிரி சுகாராமுடைய ஹிருதயத்துக்கு வசப்பட்டு தானிய கதிர்கள் நிறைஞ்சிருக்கு. இவன் பார்த்த அஜய்யோ பொய்யோ இப்படி மாட்டிட்டோமே, உடனே அவன் பார்த்தா சரி சரி கவலைப்படாதீங்களோ எல்லாத்தையும் நான் அறுவடை பண்றேன் அப்படின்னா. உடனே எல்லாரும் சொன்னான், நீ சொன்னது 2 மடங்கு அளவு சொன்ன, இங்க பார்த்தா 20 மடங்கு அளவு இருக்கு, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. எல்லாரும் சொன்னா சுகாராமுடைய பக்திக்கு வசப்பட்டு விஜயன் இந்த லீலைய பண்ணிருக்கான், சில பேர்லாம் ஒத்துக்க அதெல்லாம் கிடையாது, விவசாயியுடைய நல்ல மனசுக்கு தான் இப்படி பண்ணிருக்காங்க இப்படி அவாவா ஒவ்வொன்னு சொன்னான். சில பேர் சொன்னா அந்த வாயில்லாத ஜீவன்களை அவர் பண்ணாரு அந்த புண்ணியம் தான். ஆனா யாருக்கும் ஒத்துக்கொள்ள முடியல. ஐயோ எல்லாரும் பார்த்தா சுக்கார நாளைக்கு எங்க வயலுக்கு வாங்கலன்னு கூப்பிட்டாங்க. இது உலகம் அப்படிதானே. மகாத்மாக்கள் ஏதாவது நல்லது பண்ணி அது ஒரு பெரிய ஒரு மிராக்கள் அதிசயம் நடந்தா உடனே தனக்கும் அது நடக்கணும்னு எதிர்பார்ப்பான். சுக்காரங்குடி பார்த்தார் பாண்டரங்கா, அப்ப அத்தனை பறவைகளா வந்தது நீதானான். பறவைகளா வந்தது பாண்டரங்கன் இல்ல, ஆனா இவருடைய மனோபாவம் அத்தனையும் பாண்டரங்கனுக்கு போய் சமர்ப்பணம் ஆயிடுச்சு. மனசுதானே காரணம் அவ்வளவு வரக. ஏன்னா திரௌபதி கொடுத்த இத்தினோண்டு ஒரு கீரையும் ஒரு பருத்தியும் சாப்பிட்டு சமஸ்த ஜீவராசிகள் வயிறு ரொம்பணும்னு கிருஷ்ணன் சொன்ன உடனே துர்வாசர் அவர் கூட வந்த 30,000 சிஷ்யர்களுக்கு வயிறு ரொம்ப போயிடுச்சு இல்லையா. பகவானுக்கு அப்பேற்பட்ட ஒரு பலம் உண்டு. கொரோனாவுக்கு நினைக்கிறோம் எத்தனை பேர் வைகுண்டபதி கோவில் வந்து நிக்கிறோம், அத்தனை பேருக்கு பெருமாள் அள்ளி 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 பிரசாதத்தை கொடுத்துட்டே இருக்காரு இல்லையா. சில பேர் கடைசியில் வந்து டென்ஷனா தான் இருக்கும், கம்மியா இருக்குமோ கிடைக்காதோ, ஆனா கடைசியில வர வரதான் சுட சுட கிடைக்கிறது. நான் பார்த்துருக்கேன் கடைசியில வர வரதான் புதுசா பண்ணி பண்ணி அதான வைகுண்டபதி பார்த்து பார்த்து வந்துட்டாளா சுட சுட பண்ணு 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 ஒருத்தர் கூட இல்லேன்னு சொல்லாம கொடுக்கிற அத்தனை பேர் வரும் இல்லையா திருமந்திர நகரத்துல. அதானே பகவான் யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சுவாவம் பகவானுக்கு கிடையவே கிடையாது. உடனே எல்லாரும் பார்த்தார்கள், சரி நம்மளே அறுவடை பண்ணலாம்னு சொல்லி கூலி காலை வச்சு எல்லாரும் அறுவடை பண்ணார்கள். இவன் சொன்னது 2 மடங்கு, அது போல 20 மடங்கு தானியம் வந்து. உடனே பஞ்சாயத்தை சொல்லிட்டா, அப்பா நீ சொன்ன ஒரு அளவு அதை நீ எடுத்துக்கோ, நீ எத்தனை எக்ஸ்ட்ராவா வந்ததோ அத்தனையும் துக்காராமுக்கு தான் சேரும், அத்தனையும் துக்காராமுக்கு தான் சேரும், அவருடைய பக்திக்கு பாண்டரங்கன் கொடுத்ததுட்டான். உடனே எல்லாரும் சொன்னா துக்காராம் உங்களுடைய பக்தி பகவான் கொடுத்துருக்கோம், அவங்க குடும்ப நிலைமையை பார்த்து பகவான் கொடுத்துருவோம் எடுத்துட்டு போங்கோன்னுட்டா. துக்காராம் தலைக்கு மேல கையை கூப்பிண்டா, ஒண்ணு இல்லாம சும்மா உட்கார்ந்ததுக்கே வழக்கு இதெல்லாம் வந்துடுச்சு, இதுல வேற இத்தனை தானியத்தை வீட்டுக்கு எடுத்து போனா என்னெல்லாம் பொல்லா போறமோ தெரியாது, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் சாமின்னுட்டா. நமக்கு அப்படி தோணுமா? ஒரு பெரிய இளவரசி இருந்தா ராணியும் ராஜாவும் அந்த படத்தை உட்காந்து வாழைப்பழத்தை சாப்பிட்டு இருந்தா, அப்ப அழகா உள்ள ஒரு பைத்தியம் குதிச்சுடுச்சு, குதிச்சுட்டு வாழைப்பழ தோடதான் சாப்பிட்டுது. உடனே ராணிக்கு கோபம் வந்தது, இங்கெல்லாம் என்ன ராஜா ஒரு பைத்தியம் அந்த பக்கம் நுழைஞ்சு வாழைப்பழ தோலெல்லாம் சாப்பிடறது. உடனே யாரங்கேன்னு ராஜா கூப்பிட்டா, எல்லாரும் வந்தா அடி அடினு அடிச்சா. இந்த பைத்தியம் நல்லா சிரிச்சது, ஏன் சிரிக்கிற அப்படின்னா, வாழைப்பழத்தோட சாப்பிட எனக்கே இத்தனை அடினா, வாழைப்பழத்தை சாப்பிட்ட உனக்கு எத்தனை அடி விழுன்னு நினைச்சே சிரிப்பு வந்ததுன்ற. இன்னொரு கதையும் உண்டு, ஒரு ராணிக்கு தோழி உண்டு, அவள் அழகா படுக்கையெல்லாம் சரி பண்றா, அன்னைக்கு என்னமோ தோணிது படுத்தா கொஞ்ச நேரத்தில் தூங்கி போயிட்டா. ராணி வந்து பார்த்தா அந்த தோழி படுத்துட்டா வேலைக்காரி படுத்துறாருன்னு சொல்லி கூப்பிட்டு பலா 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 பலான்னு அடி அடி அடிச்சா. அந்த வேலைக்காரி நல்லா சிரிச்சா. ராணி கேட்டா, எதுக்கு நீ சிரிக்கிறேன்னா, இல்ல 5 நிமிஷம் படுத்து எனக்கே இவ்வளவு அடி, வாழ்க்கை முழுக்க இதுல படுத்துட்டீர்கள் என்ன நிலைமையோ நினைச்சேன் சிரிப்பு வந்தது. இப்படிலாம் கூட யோசிக்கிற வரல உலகத்துல உண்டு. அதனால சந்துக்காரான் சொன்னார், இந்த தானியம் எதுவும் எனக்கு வேண்டாம், இவாளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அது விவசாயி சொன்னான், இல்ல எனக்கு தான் எனக்கு தான். ஜனங்கள் சொன்ன அதெல்லாம் கிடையாது, அது துக்காராம் நாம ஜப பண்ணதுனாலே வந்து விளைஞ்ச தானியம். அப்ப ஊர்ல ஏதான ஒரு பொது காரியம் நல்ல காரியத்துக்கு தான் அந்த தானியத்தை உபயோகப்படுத்தணும்னு சொல்லி அந்த ஊர்லயே மகதாஜிப்பன் அப்படின்னு ஒரு நல்லவர் இருந்தார். அவர் வீட்டுல எல்லா தானியத்தையும் வச்சா, ஏதான ஒரு ஊர்ல விசேஷம் பொதுவான காரியம் நடந்தா அப்ப ஒரு அன்னதானம் அந்த மாதிரி எதுக்கான உபயோகப்படுத்திக்கலாம், பஞ்சம் வந்தா ஏதோ நல்ல காரியத்தை உபயோகப்படுத்தலாம்னு அழகான கோடவுன்ல இருக்கிற மாதிரி வச்சுட்டான். ஊர்ல இருக்கவாள்லாம் ஆவலி கிட்ட போய் சொன்னா, இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரோட பக்திக்கு வசப்பட்டு அவளை அறந்தது, ஒரு குந்துமணி அரிசியை கூட அவர் வாங்கிக்கல, எவ்வளவு பெரிய மனுஷன் அப்படின்னா, இவளுக்கு 10 வருது பாவி மனுஷா, பெரிய மனுஷனா, இங்க அவனுக்கு சாப்பாடு வழி எல்லாம் வீடு வீடா போய் நான் செஞ்சுட்டு இருக்கேன், இவர் என்னடா தெய்வம் கொடுத்தாரு இந்த மனுஷன் கெடுக்கிறாரு அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் ஆச்சு, அவனுக்கு வேண்டியது எடுத்துட்டாச்சு. அப்ப துக்காராம் பார்த்தாரு அவருடைய மூதாதையர் கட்டின கோவில் இருக்கு இல்லையா, அந்த பாண்டரங்கனுடைய கோவில் ரொம்ப பாழடைஞ்சு இருந்தா இருந்தது. துக்காராமுக்கு மனசு கேட்கல, பாண்டனுடைய கோவில் இப்படி இருக்க கூடாது, இதுக்கு ஏதானும் பண்ணணுமே அப்படின்னு தீர்மானம் பண்ணி ராத்திரி எல்லாம் எங்கெல்லாம் அந்த உடஞ்சி வந்திருக்கோ கார பேந்திருக்கோ அங்கெல்லாம் எடுத்து செங்கல் அரைச்சு இவரா ரிப்பேர் பண்ணிருக்கா. கோவில ஒரு ஆள் எத்தனை வருஷம் ரிப்பேர் பண்ண வேண்டிய யோசனை பண்ணி பாருங்க. பாண்டரங்கன் பார்த்தா என்ன பண்றதுன்னு தெரியல, துக்காராமுக்கு என்னுடைய கோவில் புதுசாகணும்னு ஆசையாது, அவர் வீடு கஷ்டத்துல இருக்கு, அவர் வீட்டை உடிச்சிக்க நல்ல துணி இல்லை, ஆனா அது பெருசா தெரியலையா, பாண்டரங்களுடைய கோவில் பாழடைஞ்சிருக்கிறது பார்க்க முடியல. அதானே மனசு பாபு சிதம்பரனார், பாரதியார், சுப்பிரமணிய சிவா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இவாளுக்கெல்லாம் தன் குடும்பத்தை பத்தி கவலையா இருந்தது. நம்மெல்லாம் நன்னா இருக்கணும், எதிர்கால சந்ததி நம்ம இன்னைக்கு சுதந்திரமா இருக்கணும்னு வாவுசியர் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், கடைசியில என்ன பாடுபட்டார் நமக்கு நன்னா தெரியும். நிஜமா அவர் தான் சாதாரணமா இருந்திருந்தாருன்னா அப்படி இருந்திருப்பார். இன்னைக்கு அவன் வம்சம்னா அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, வீரபாண்டி கட்டணம் வம்சம்னா இன்னைக்கு என்ன பாடுபடுறது, தேசத்துக்காக உயிரை கொடுத்தவாருடைய குடும்பங்கள்லாம் இன்னைக்கு என்ன பாடுபட்டு இருக்கு, காந்திஜியோட குடும்பங்கள்லாம் என்ன பாடுபட்டு இருக்கு பாருங்க. நிச்சயமா பல இடங்களுக்கு தேடி பார்த்தோம்னா தேசத்துக்காக உழைச்சவாள மறந்தே போயாச்சு, அவ குடும்பம்லாம் நன்னாவே இல்லை. நம்ம அனுபவிக்கிற சாதாரண ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க பல பேர். எனக்கு தெரியும் பல தேச போராட தியாகிகளுடைய குடும்பத்துல அடிப்படை தேவைகள் கூட இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க, நிறைய நான் பார்த்துருக்கேன். இது உலகத்தினுடைய சுபாவம், பெரியவாளுடைய சுபாவம் இருக்கு. அழகா துக்காரம் எல்லாம் பண்ணால் உடனே பகவான் பார்த்தான், சொப்பனத்துல போய் அந்த மகதாஜி பந்துக்கு போய் சொன்னான், இந்த மாதிரி அநியாயம் பண்றதுல அந்த இவ்வளவு தானியம் இருக்கு, தானியத்தெல்லாம் விற்று என்ன பணம் கிடைக்கிறதோ இல்லாட்டி அதை கூலியா கொடுத்து என் கோவிலை ரிப்பேர் பண்ணுங்கோன்னுட்டான். யாருக்கும் ஒண்ணும் புரியல, இப்படி ஒரு சொப்பனம் வருது நடத்தினதை பார்த்தா துக்காரம் எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தான். அப்ப எல்லாரும் முடிவு பண்ணா சரி விக்கலன் இவருடைய காரியத்தை குறைக்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டான்னு சொல்லி வேலைக்கு ஆள் அமர்த்தி அழகா கோவிலுக்கு எல்லாம் பண்றான். துக்காராம் ரொம்ப சந்தோஷம், பாண்டகன் கோவில் புதுசாகிறது, என் பாண்டகன் வீடு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகிறது குழந்தை மாதிரி ஓடுறார். அங்க கொத்தனார் வேலை பண்றா, சித்தார் வேலை பண்ற வாழ்க்கெல்லாம் போய் காலை பிடிச்சு விடுறான், கால் வலிக்கிறதா கை வலிக்கிறதா அவெல்லாம் எதுக்கு என் கை காலெல்லாம் பிடிக்கிறோம், நாங்களாம் கூலிக்கு தானே வேலை பண்றோம். இல்ல இல்ல பாண்டகன் கோவில்ல வேலை பண்றது அது சாதாரண பாக்கியம், என்ன ஒரு மனசு இருக்கும் பாத்துக்கோங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்றார், கடகடகடன்னு கோவில் புனருத்தாரணமாகி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படி நிக்கிறது ஜோரா எல்லாம் ரெடி ஆயாச்சு. இப்ப கும்பாபிஷேகம் பண்ணணும், அன்னதானம் பண்ணணும், அதுக்கு தானியம் இல்லை, எல்லாம் தீண்டாச்சு, எல்லாம் தீந்து போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. துக்காராம் ஓ நடனார் பாண்டரங்க அவ்வளவு பண்ணிட்டார், இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தப்படாதா, இது ஏண்டா கிடைக்கிறேன்னு அழுதார். உடனே பார்த்தான் பாண்டரங்க, அவனுக்கு பெருசா ஒண்ணும் இல்லை, ஆனா பக்தனுக்காக நடத்தணும்ன்றதுனால திரும்பி ராத்திரி மகதாஜி பந்த் இந்த பஞ்சாயத்து தலைவர்கள் சொப்பனத்துலாம் பாண்டரன் கோபமா வந்து காட்சி கொடுத்தான். அவளுக்கு பாக்கியம் பாருங்க, பாண்டரன் இவளை தேடிந்து வந்து காட்சி கொடுத்துட்டான். காட்சி கொடுத்து சொன்னா நீங்க சொன்ன தீர்ப்பே நியாயம் இல்லை அப்படின்னு அவெல்லாம் பயந்து போட்டா, தீர்ப்பு ஒழுங்காதானே சொன்னோம், மீதி எல்லாம் துக்காராந்து தானே சொன்னோம், அவனுடைய தானியத்தை மட்டும்தானே அவன் எடுத்துட்டு போகணும்னு சொன்னோம், அதெல்லாம் வாஸ்தவம், அதெல்லாம் அடுத்த கதை. ஆனா துக்காராம் காவல் காத்ததுக்கு அவன் அரமணங்கு தானியம் கொடுக்கறேன்னு கூலி பேசினான் இல்லையா, அந்த கூலி என்ன ஆச்சுன்னுட்டான் பகவான். கரெக்டா கணக்கு பிடிச்சு கேட்டான், அந்த அரமணங்கு தானியம் என் துக்காராமுடைய கூலியை எவன்டா கொடுப்பீங்க அப்படின்ட்டான். உடனே நடுங்கினா வாஸ்தவம் தான், தீர்ப்பு தப்பு தானே. அப்ப உடனே பகவான் சொன்னா வட்டி முதலமா சேர்த்து போட்டு கொடுக்கோடான்னுட்டான். உடனே கிடக்கிற அதே மாதிரி அவனையும் போய் நடச்சினா, துக்காராமுடைய அரமணங்கு கூலியை எடுத்துட்டு சௌக்கியமா இருந்தா நீ நினைக்கிறோம் வெற்றி வேணா அப்படின்னா, அதில் எடுத்து நடந்தாள் காதல கொண்டு வந்து கொடுத்துட்டான் பகவான், எனக்கு சொப்பனத்துல வந்தான் அப்படின்னு கொடுத்தான். கரெக்டா அந்த அன்னதானத்துக்கும் கும்பாபிஷேகத்துக்கும் என்ன வேணுமோ அந்த தானியத்தையும் கொண்டு வந்து துக்காராம் கொடுத்துட்டான். இவ்வளவு நடக்கிறது தனக்கு ஒரு பிடி எடுத்துக்கணும்னு தோணவே, அதானே மகாத்மா. நிஜமாவே தேவர் அந்த கோவில போய் இப்படி பிரதர்ஷனம் பண்ணம்னா துக்காராம் இவ்வளவு பாடுபட்டு அந்த கோவில் ஜம்மன் அந்த பாண்டகன் பாக்கணும், துக்காராம் கோவில் எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கான். கோவில்கள் ஒவ்வொரு கோவிலையும் நம்ம பெரியவாளுடைய பெரிய தியாகமும் அவளுடைய தானமும் உட்கார்ந்து இருக்கு, நல்லா ஞாபகம். அவ்வளவு வசதி இன்னைக்கு வைத்தவாணியை பாக்குறோம், வைகுண்டவதியை பாக்குறோம், சங்கரராமேஸ்வர கோவில பாக்குறோம்னா பல பேருடைய தியாகம் பல பேருடைய தியானத்தினாலே தான் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கோம். ஆச்சரியமா எல்லாம் நடக்கிறது, கும்பாபிஷேகம் நடக்கிறது, வேத மந்திரங்கள்லாம் முழங்க ஜோரா ஒரு கும்பாபிஷேகம். சுகாரம் ஆடுறார் பாடுறார் குதிக்கிறார், ஆகா என் பாண்டகன் கோவில் சஸ்தாச ஆயிரத்திலிருந்து திரும்பி குதிக்கிறார். நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கும் அந்த மாதிரி இப்ப தங்க கோபுர பணி நடந்துருக்கு. உங்களால முடிஞ்ச தங்கமாகவோ பணமாகவோ ஆண்டாள் கோவில கொண்டு கொடுங்க. அப்ப ஆண்டாள் எனக்கு விடுத்தாலே எனக்கு விடுத்தாலே நினைச்சுட்டே இருப்பான், ஒரு ரூபாவால் கொண்டு கொடுங்க நிச்சயமா. ஆண்டாள் எவ்வளவோ செலவு பண்றோம், வெட்டியா செலவு பண்றதை நம்ம எல்லாம் எம்பிஏ பிஎஸ்சி எல்லாம் நிறைய பண்ணிருக்கோம். மாசக்கால செலவுல வெட்டி செலவு தான் ஜாஸ்தியே, நியாயமான செலவுல வெட்டி செலவு தான் ஜாஸ்தி. அதெல்லாம் கொண்டு போய் ஆண்டாளுக்கு கொடுத்தா கூட அவருடைய தங்க கோபுரம் கடகடகடன் முடிஞ்சிடும். ஆண்டாள் மனசுல நினைச்சுட்டே இருப்பா, இந்த குழந்தை என் கோபுரத்துக்கு கொடுத்ததே அப்படின்னு. கட்டாயம் கொடுங்க, அங்க போய் கொடுக்கணும்னா என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துடுறேன் அவ்வளவுதான். அதனால அவர் பெரிய சுத்தம் நிறைய பேர் கொடுத்தா ஆண்டாள் திருப்பணி கொடுத்துட்டு இருப்போம். ஆச்சரியம், அந்த மாதிரி ஜோரா இந்த கோவில் எல்லாம் கும்பாபிஷேகம் நடந்தது. பெரியா துக்காராம் வீட்டிலேருந்து கூப்பிடுற தூரம் தான் கோவில், அவ்வளவு பக்கத்துல தான். இந்த தெருவுக்க துக்காராம் வீடுன்னா வைகுண்டபுரி கோவிலுக்கு இருக்கும், எவ்வளவு தூரம் தான். அவ்வளவு அழகா நடக்காம வீட்டுக்கு மட்டும் வரமாட்டேங்கிறேன். காவலி பார்க்கற கோவில்ல கும்பாபிஷேகம் தான் வர்றாரு, கோவில்ல பஜனைனா வர்றாரு, வீட்டுக்கு மட்டும் வரமாட்டேங்கிற, நான் மட்டும் வேண்டாதவளா அப்படின்னு சண்டை போட்டேன். அவரு அதனாலேயே மலையில போய் உட்காந்துக்கிறார். இப்ப இன்னும் திருப்தியா இருக்கார், இன்னும் நாமத்தை உண்டு, சந்தோஷமா இருக்கார். ஆனா ஆவலிக்கு பொறுக்க முடியல. இப்படி துக்காராம் மலை மேல உட்கார்ந்து இருக்கிறது, ஒழுங்கா சாப்பிடாம இருக்கிறது அவளுக்கு பொறுக்க முடியல. உடனே பார்த்தா டெய்லி தன் துக்காராமுக்கு அழகா கொண்டு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். அவன் வீட்டில இருந்து அந்த பண்டார் மலை 6 மைல் தூரம், 6 மைல்னா கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர், போக வர 18 கிலோமீட்டர். டெய்லி அவருக்கு கொண்டு கொடுத்துட்டும் அப்புறம் இதை சாப்பிட வருவார். இப்படிதான் டெய்லி ருட்டீனா நடந்துருக்கு. இந்த போகும்போது வரும்போது அவருக்கு வழக்கம் உண்டு, என்னடா பாண்டங்களை திட்டே போகிறது. அப்பதான் அவருக்கு போகிற தூரம் தெரியாம இருக்கு. இந்த பாண்டன் இப்படி படுத்துறான், இந்த கருப்பன் படாத பாடுபடுத்துறான், இங்க வீட்டுக்கார பைத்தியமாக்கி வச்சிருக்கான், இப்படி திட்டே போவான். மலை தேடிடுவான், கொடுத்து கொடுத்தாங்க இவ்வளவு நடக்கிறாங்க, என்ன பண்ணி தொலையிறது, எல்லாம் என் தலையெழுத்து அப்படி குழம்பிட்டே ஒரு வீடு வந்துடும். பாண்டன் இப்படி பார்ப்பான், டெய்லி 18 மைல் நடக்கிறது, 18 கிலோமீட்டர் நடக்கிறது, நான் தான் கடத்துறான். டெய்லி இதே தியானம் சகச நாம் அர்த்தனை மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஆவலிக்கு டெய்லி போகும்போது பாண்டன் திட்டுறது, வரும்போது பாண்டன் திட்டுறது. ஒரு நாள் அழகா ஆவலி இப்படி போயிட்டு இருக்கா, திட்டே போயிட்டு இருக்கான். பாண்டன் பார்த்தா இன்னைக்கு இவரோட இனிமே இவன் நடக்காதபடி பண்ணணும். நடக்காதபடினா அவள் இவ்வளவு தூரம் நடக்கிறா இல்லையா, இந்த நடைய குறைக்கணும்னு ஆசைப்பட்டான். நீ நினைக்கிற மாதிரி நடக்காது அப்படின்னா கால் உடச்சு போகணும், அப்படி அர்த்தம் இல்லை. அழகா அப்படி போயிட்டு இருக்கான், என் வீட்டுக்கார அப்படி படிச்சு வச்சிருக்கான், இந்த கருப்பன் என் மேல பழி வாங்கிட்டு இருக்கான், திட்டிண்டே போயிட்டு இருக்கான். போற வழியில ஒரு பெரிய முள்ளு இருக்கு, வேலி காத்தா முள்ளு, காலை வச்சா தண்ணு ஏறி. அதுமா இந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் இந்த காலில் முள்ளு தைக்கும்னா என்னன்னு தெரியுமா கூட எனக்கு தெரியுது. அதான் முள்ளு தெரியும் இல்லை, தெரியவே இல்லை. அதெல்லாம் ஒரு முள்ளெல்லாம் குத்தணும், அப்பதான் வலி தெரியும். அதெல்லாம் ஒரு சுத்தம் நிஜமாவே. முள்ளு குத்திட்டா இல்லையா இந்த பின்ன வச்சு நோண்டி 10 பேர்ல காலை கொடுத்து எல்லாரும் சதையை கிடக்கல ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, அது குத்தினாலே நமக்கு ஒரு வலி வலிக்கும், 4 நாள் நோண்டி நோண்டி. நிஜமாவே அதெல்லாம் ஒரு சுகம் தான், அதெல்லாம் ஒரு ஆனந்தமான காலம். வெளி ஒரு மாவு கட்டை போட்டு காலில் கட்டி வச்சா வெள்ள வர்றான்னு பார்த்து, அதுமாதிரி இந்த காலத்து குழந்தைகள் இதெல்லாம் இறந்துடுதேன்னு பார்க்கும்போதுதான் கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் ஒரு சுகம் தானே, இந்த காலில் முள்ளு குத்திட்டு ஸ்கூலுக்கு லீவு போட்டு நடக்கவே முடியலன்னு உட்காந்து இந்த வீட்டில் வேலை பண்ணாம எல்லாம் வந்துடுற சாப்பாடு ஒரு தூண்டு ஒரு முள்ளுக்கு. இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த குழந்தைகளுக்கு இந்த எல்லா சுதந்திரத்தையும் சுகத்தையும் இறந்துட்டான், அதுதான் வருத்தமா இருக்கு. அந்த வேலைக்காக முள்ளுலாம் குத்தினா அமக்களமா வெடிக்கும், சல்லனு ஏறிடுச்சு, ஆணு கத்தரா கீழே விழுந்துடா, விழுந்ததுல பானை கீழே விழுந்தது, ஜலம் கொட்டிச்சு. ஏன்னா அந்த மலையில ஜலம் கிடையாது, தலையிலேருந்து பானை கீழே விழுந்துருக்கும். உள்ள எடுக்கலாம் பாக்கலாம், வலி உயிர் போகிறது எடுக்க முடியல, போன அழ வருது. அந்த அழுகையிலையும் அந்த பாண்டரங்கன் கருப்பன் தான் போட்டு பாண்டான், இந்த வலியில கூட பாண்டங்கோட தியானம் வருது. நம்ம தரமாட்டேங்கிறது நம்ம அந்த கருப்பன் தான் போட்டிருப்பான், நான் அழப்படாது, கண்ணு தொடங்க அழப்படாது, எனக்கு வலிக்கல. அவன் என்னை பார்த்து கைப்பட்டு சிரிப்பான், மாட்டேன் நான் அழ மாட்டேன், எனக்கு முடியல. பாண்டகன் பார்த்தான், இவன் உள்ள பார்க்காம மெடிச்சதுக்கு நான் ஜவாப்தாரியா. பகவானுக்கு பயம் என்னடானா, துக்காராம் அங்க பசியோட காத்துட்டு இருப்பார். இவ திட்டுறதுக்கு நன்னா பதட்டம்னு சொல்லணும், பகவான் மனசு கேட்கல ஓடி வரான். இவ யாராவது வராளான்னு பார்த்தா இவன் மட்டும்தான் ஓடி வரான். ஐயோ வந்துட்டானே, என்னை பார்த்து கை கொட்டி சிரிப்பானேன்றான். 30 கோடி தேவர்கள் இவன் வரமாட்டானான்னு ஏங்கிட்டு இருக்கா, பல பேர் ஒத்தக்கால தவம் பண்ணிட்டு இருக்கா, அங்கெல்லாம் ஓடாத பய. இவ திட்டாள், நம்மளாம் யாரா திட்டம், அவன் முகத்துல முழிக்க மாட்டேன், இவன் அவன் முகத்திலேயே நீட்டிக்கிறான். அது ஏற்கனவே பிரசன்ன வசரமான திருமுக மண்டலம், சுந்தரத்தை தியானன்னு ஒரு திருமுக மண்டலம். அவளையே சிரிச்சுட்டே வரா, ஐயோ என்னை பார்த்து சிரிக்கிறானே சிரிக்கிறானே சிரிக்கிறானே, என்னை பரிகாச மண்டலத்துக்கே வந்து தொலைச்சான்றான். உடனே முகத்தை இப்படி திருப்பிக்கிறார், இந்த பக்கம் வரான்னு இப்படி திருப்பிட்டா, இந்த பக்கத்துல வரான், இந்த இங்கே வரணும் இப்படி திரும்பினா எதிர்க்கே வரணும். இவன் முகத்தை எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த பக்கத்திலேருந்து பாண்டரங்கம் வரும். சத்தியம் நம்மளை சுத்தி சுத்தி பகவான் வந்துட்டு தான் இருக்கான், கவலையே படாதீங்க. திட்ட ஆவலிக்கு வராம விட்டலான்னு சொல்ற நமக்கா வராம இருப்பான். வந்துட்டான் அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, முள்ளையும் போட்டுட்டு வந்திருக்கான் பாடு அப்படின்னு திட்டா. இன்னும் போடவே இல்லை பாவம். அழகா வந்தான் பகவான், வலிக்கிறதான் அப்படி முறைச்சா முள்ளு குத்தினா வலிக்குமா, குத்தி பார்த்தா தெரியும் உனக்கு அப்படின்னு. உடனே பகவான் பார்த்தான், தேவர்கள்லாம் பார்த்தான், என்ன பண்றதுன்னு தெரியல. பாண்டன் கீழே உட்கார்ந்துட்டான், இந்த ஆவலி காலை பிடிச்சு தன் மடி மேல வச்சுட்டான். கருணா சாகர், நம்மள யாராவது சித்திரவாளை இன்னைக்கா பண்ணுவோமா தோணுமா, அதான் பாண்டங்க. உடனே பார்க்க எதுக்கு என் காலை பிடிக்கிறான், ஏதோ வம்பு பண்ணப்பா நல்லது பண்றதையா காலை பிடிக்கிறான். இவன் காலை பிடிக்கிறது 30 கோடி தேவர்கள் காத்துட்டு இருக்க, அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற் கீழே சங்கம் இருப்பார் போலே வந்து தலைப்பு பெய்தோன்றார். அந்த பகவான் இவ காலை பிடிச்சு மடி மேல வச்சுட்டு வலிக்காம அப்படி முள்ளெடுத்தான். எடுத்துட்டு அவன் காலை இப்படி தலைவி விட்டான், வலி சரியா போயிடுச்சு. உடனே வெடுக்கன்னு காலை எடுத்துட்டான், முள்ளையும் போட்டுட்டு காலில் குத்தினவனை எடுக்கிற மாதிரி வந்துட்டு என்கிட்ட நல்ல பேரை சம்பாதிக்கலாம் நினைக்கிறான், நான் நம்ப மாட்டேன் இவனை அப்படின்னு. பகவான் எவ்வளவு பாவம் பாருங்க. பகவான் சொன்னான், சத்தியமா நான் உள்ளே போடலை, அது அங்கேயே தான் கிடக்கிறது 10 நாளா, நீயாதான் கொண்டு அது மேல கால் வச்ச, இதுக்கு நான் பொறுப்பே இல்லைன்னா இப்படி சொன்னோன்னு அவளுக்கு சந்தேகம் ஜாஸ்தியாயிரு. 10 நாளா கிடக்குன்னு இன்னைக்கு எப்படி தெரியும், தெரிஞ்சா எடுத்து போட வேண்டியதுதானே. நாட்டை சத்தியத்துக்கு என்னைக்குமே விலை கிடையாது. கலியுகத்துல தெய்வமே சொன்னாலும் சத்தியம் அசத்தியம் தான். பகவான் பார்த்தான், ஜெய விஜயா கூட என்ன நம்பி நான் இவன் நம்ப மாட்டேங்கிறாள். உடனே பார்த்தா கடகடன் தலையில் சப்பாத்தி எடுத்து கடகடன் கிளம்பிட்டான். இவனால் சரி போ அப்படி போக வேண்டியது தானே, அவன் பின்னாடியே நடக்கிறான். இங்கேயாவது ஓரத்துல தன் மேல ஒரு கருணை வருமான, இவனுடைய கருணைக்காக 7-14 லோகத்திற்கு ஜீவராசிகள் இயங்கினா இவன் ஆவலி தன்மேல கொஞ்சம் ஈரத்தோட ஒரு கருணை பார்வை பார்க்க மாட்டாளா, செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் விழியாவோன் ஆண்டாள் செஞ்சிற அவன் இவ திரும்பி பார்க்க மாட்டாளா, நான் போடலம்மா இது கை உப்பினே வராள, நான் போடல ஆவலி நம்பு, உன் வீட்டுக்காரன் நான் ஒண்ணுமே சொல்ல, அவனாதான் பக்தி பண்றான், அவனாதான் நாமஜபம் பண்றான், அவன் கூப்பிடுவ மட்டும்தான் நான் வரேன், ஆனா அவனை வீட்டுக்கு போகாது குடும்பத்தை இருக்காதே நான் சொல்லவே இல்லை, இதெல்லாம் பக்தியோட எஃபெக்ட் தான், அது இவன் தான் ஜவாப்தாரி. ஆனா என்ன சொல்ற, நான் ஒன்னும் பொறுப்பே இல்லம்மா நான் சொல்லிட்டே இருக்கேன், உன் புருஷன் கேட்க மாட்டேங்கிறான். இப்படி திரும்பி பார்த்தா அர்ஜுனனுக்கு பகவத்கீதையெல்லாம் சொல்லி சண்டை போட வச்சோம்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கு அவளுக்கு, பகவத்கீதையை சொல்லி சண்டை போட மாட்டேன்னு சொன்னவனை சண்டை போட வச்சோம்னா அந்த மாதிரி எதையான உன்னை சொல்லி எங்க வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதானு அவன் கேட்கிற கேள்வி. பகவான் வாயடைச்சு போய் நின்ன பகவத்கீதை இப்படி எல்லாம் கூட ஒரு வியாக்கியானம் வருமான் அப்படின்னு சுக்காராம் இப்படி அன்னைக்கு பார்த்தா என்னமோ வித்தியாசமா இருக்குன்னு திரும்பி பார்த்தா ஆவலி ஆவலி பின்னாடியே பாண்டரங்கம் நடந்து வரா பாக்குறார். பௌர்ணமி அமாவாசையும் ஒன்னா வருது, ஊர்வசியும் பேயும் ஒன்னா வருது, ஆச்சரியமான ஆல விருட்சமும் முள்மரமும் ஒன்னா வருது, அமிர்தமும் நெஞ்சும் ஒன்னா வருது, இல்ல கெட்டதெல்லாம் ஆவலி நல்லதெல்லாம் பாண்டரங்கம் இப்படி பாக்குறார். வா 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 அப்படின்னா ஆவலி நினைச்சா பரவாயில்ல, எங்க ஆட்டுக்காரிக்கு என்ன ஆசை வந்துடுச்சு, இப்பயாவது இதை பத்தி தெரிஞ்சுதே அப்படி கை நீட்டினா. இவர் பாத்துக்கு பின்னாடி இருக்க பாண்டங்க பத்தி பாண்டங்க வா 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 நீ எதுக்கு நடந்து வந்தாய், ஒரு முறை முறைச்சா டெய்லி 18 கிலோமீட்டர் நடந்து வருது நானு, இன்னைக்கு ஒரு நாள் இவன் நடந்ததுக்கு அவனை கொண்டாடுற அப்படின்னு முறைச்சா என்ன பாண்டங்க கால் பிடிக்கிறதா காலை பிடிச்சி விடுறான். இப்ப பார்த்தா டெய்லி இந்த மனுஷனுக்கு போனா போறேன் சாப்பாடு கொண்டு வந்துருக்கிறது நானு, என் கால் வலிக்கிறதா ஒரு கேள்வி இல்ல, இவன் அண்ணா குழுக்கு முழுக்குன்னு உடம்பு இழைக்கிறதுக்காக நடந்து வந்திருக்கான் அப்படியும் இழைக்கிற மாதிரி தெரியல இந்த உடம்பு, இவனை பார்த்து கால் வலிக்கிறதா கையை வலிக்கிறதான்னு கேட்கிறான். உடனே பாண்டன் இல்ல இல்ல நான் வந்தேன், வழியில ஒரு முள் இருந்துதா ஆவலி காலை குத்தித்தா நான் தான் எடுத்து விட்டேன் அப்படின்னா. உடனே ஓ பாண்டங்கா அவன் கை வலிக்கிறதான்ற முள்ளு எடுத்துட்டு கை வலிக்கிறதான்ற எப்படி இருக்கும் ஆவலிக்கு நினைச்சு பாருங்க. ஒரு முறை முறைச்சா பாண்டங்கனை பகவான் பார்த்துட்டு கேட்டார், என்ன பாண்டறங்க வயிறெல்லாம் உள்ள ஒட்டி போன மாதிரி இருக்கு சாப்பிடலையான்னு. ஆமா அப்படின்னு ஆவலி திருதிலும் முடிக்கிறா. உடனே துக்காராம் சொன்னார், பாண்டங்கனுக்கு ரோட்டியை கொடு அப்படின்னு விட்டான். உடனே ஆச்சரியமா சித்திண்டே கொடுக்கறா, உனகிண்டு எனக்கு வேற குறிச்சு தொலைய வேண்டியிருக்கு, எங்க வீட்டுக்காரங்க கொழுந்தக்கி ஒரு 4 சப்பாத்தி அதுலயும் பங்கிட்டு வந்துட்டான், கொடுத்து நீ நிம்மதியா இருக்க விட மாட்டான் இப்படி எல்லாம் திட்டே கொடுக்கறா. அப்பயாவது ரோஷம் வரணுமா வேண்டாமா, நம்ம ஆளுக்கு ரோஷமே கிடையாது, ரோஷத்தோட நம்மளுக்கெல்லாம் வர முடியுமா, தெய்வம் குழந்தைகள் சைத்தியங்கள் பாகவதாய் வாழ்க்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரண ரோஷம் அப்படின்னா என்னன்னு கேட்பான். அது கிடையாது. ஏன்னா உயர்ந்த ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது சின்ன விஷயங்கள்லாம் பெருசா செஞ்சா சுய அபிமானம் இருக்கிறவாளுக்கு தான் வெட்கம், மானம், சூடு, சொரண, ரோஷம், இந்த வார்த்தைகள்லாம் அர்த்தம் தெரியும். தன் நினைவே இல்லாத வாளுக்கு தனதுக்கிட்ட போய் வெக்கம் இருக்காங்க ஏதாவது தெரியுமா? நன்னா தூங்கிட்டு வெக்கம் இருக்கா? தூங்குறியேன்னா நல்லா தூங்கிட்டு தான் இருக்கிறது அப்படி என்ன வெக்கப்படணும் அப்படின்னு கேட்டான். அதுபோல வெக்கமே படல, பகவான் அழகா சாப்பிடுறான். சுக்காரம் நன்னா இருக்கா ரோட்டி, நன்னா இருக்கா சப்ஜி, நன்னா இருக்கு. சாப்பிடும்போது சும்மா இல்லாமல் சுக்காராமுக்கும் கொடுத்துட்டான். கொண்டு வந்திருக்கிறதே நாலு, அதுல மூணு இவன் வாங்கியாச்சு, மிச்சம் இருக்கிறது ஒண்ணு. என்னத்தை கொடுக்கறதுன்னு தெரியல. உடனே மனசுக்கு நினைக்கிறான், எங்க குலதெய்வம் என்னை காப்பாத்தட்டும், எந்த தெய்வமாவது என்னை காப்பாத்தட்டும், இவன் முன்னாடி என் மானம் போயிடப்படாது அப்படின்னு. உடனே பானையை திறக்க உடம்பு நிறைய ரொட்டி நிறைஞ்சிருக்கு. அப்பாடா, எந்த தெய்வம் இத்தனை ரொட்டியை கொடுத்துட்டு அந்த தெய்வத்துக்கு நான் அடிமை அப்படின்னா பாண்டவன், நான் தான் நான் தான் நான் தான் இத்தனை ரொட்டி கொடுத்து நான் தான் நான் தான் எனக்கு அடிமை, நான் போடா ஏமாத்தி வச்சிருக்கேன். பாண்டகன் சொல்றாங்க, ஒரு பாறை இருக்கு, அந்த விளக்கி தண்ணி இருக்கும், பாறையை விளக்கினா அழகா நீர் விட்டு, இன்னைக்கும் அந்த பண்டார் மலையில அதுதான் குடிக்கிற தண்ணி. பன்றிபுரம் பொங்கல் இடத்துக்கு போக போறோம், அந்த மலையில உட்கார போறோம், அந்த மலையில துக்காரம் சாப்பிட்ட இடத்துல நம்மளும் சாப்பிடக்கூடிய பாக்கியத்தை பாண்டகன் கொடுக்கட்டும். வராதவாள் இங்கிருந்து நினைச்சுக்கோங்க, இன்னொரு தடவை அழைச்சிட்டு போவோம், நிறைய போவோம் பன்றிபுரம். ஆச்சரியமா அழகா இதெல்லாம் நடக்கிறது. ஆவலி பார்த்தா செடியெல்லாம் கொடுத்து அவன் பாட்டு கிளம்பி போயிட்டா. பகவான் சொன்னா, துக்காராம் நீ எங்க இருந்தாலும் நான் உன் கூட இருக்கேன், நீ எதுக்கு இப்படி தனியா மலை மேல உட்காரணும், இனிமேல் நீ வீட்லயே நீ பாட்டுக்கு கோவிலை பார்த்துக்கோ, அழகா கடமைகளை பண்ணு, உன் கூட நான் இருக்கேன், எந்த விதத்திலையும் எந்த விஷயமும் உன்னை தாக்காது, நீ பாட்டுக்கு அபங்கம் எல்லாம் பாடிட்டு சந்தோஷமா இருக்குன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டான். துக்காரம் சரி இனிமேல் வீட்டுல இருக்கு அப்படின்னு ஒத்துனுட்டா. அதுக்கப்புறமா தான் ஆவலிக்கு அங்கேயே நாங்க நடக்கிற ஒரு வேலை இல்லாம போச்சு. துக்காரம் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான். அப்ப பகவான் எவ்வளவு லீலைகள் பண்றான் பாருங்க. நம்மளும் பக்தி பண்ணிட்டு இருந்தா போதும், உங்களையும் தேடிட்டு தெய்வம் இந்த மாதிரி லீலைகள் பண்ணுவான். சித்திர ஆவலிக்கெல்லாம் கிரவை பண்றவன் நமக்கு பண்ண மாட்டான், சத்தியமா பண்ணுவான். நாளைய பொழுது நல்ல பொழுதுதான். காத்தால எழுந்திருக்கும் பொழுதே ஆஞ்சநேய சுவாமி நினைச்சிருந்து எழுந்திருந்தோ, ஆண்டாள நினைச்சிருந்து எழுந்திருந்தோ, அழகா தொண்டரடி பிடியாழ்வார் நினைச்சிருந்து எழுந்திருந்தோ, சன் துக்காராம நினைச்சிருந்து எழுந்திருந்தோ, பாண்டகன் நினைச்சிருந்தே எழுந்திருந்தோ. இந்த ஒரு மூணு நாள் சன் துக்காராமுடைய சரித்திரம் இருக்கு, ஆனந்தமா அனுபவிப்போம். நாளைக்கு சன் துக்காராமுடைய ஒரு அபங்கம் சொல்லித்தரேன், சுந்தர தேன் இன்னைக்கு சொல்லித்தரம் நினைச்சேன், நேரம் ஆயிடுச்சு. பாண்டகனுடைய அழக வண்டிக்கு போய் சின்ன ஒரு மராட்டி அபங்கம் பெருசா தெரிஞ்சு ரொம்ப அழகான சுந்தரத்தை தியானம் உபே விஜயவாரின்னு அப்படியே சுந்தரத்தை தியான அப்படின்னு மனசு மயங்கும்படியான ஒரு அபங்கம். அது உங்களுக்கு சொல்லித்தரேன், கட்டாயம் எல்லாரும் கத்துப்போம். கொஞ்சம் மராட்டி வார்த்தைகள் ஒரு மாதிரி இருக்கும், ஆனா வரும், வராம ஒண்ணும் கிடையாது. கத்துப்போம், சந்துக்காரம் தெரிக்கிறத நாளைக்கு அனுபவிப்போம். ராத்திரி இதெல்லாம் நினைச்சு அப்படியே படுத்துக்கோங்கோ. பாண்டங்க எனக்கும் காட்சி கொடுங்க, கதறிங்கோ. சத்தியமா பாண்டங்கன் கருணாசாகரன் கிருப பண்ணுவோம். Radhe Krishna, Radhe Krishna, Krishna Radhe. கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானா திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்ப்பணம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கீ ஜெய் ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ ஜெய்
சுகிநோ லோகா சமஸ்தா சுகிநோ லோகா சமஸ்தா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ. ஜெய் ஸ்ரீ தாமிரபரணி மாதா கீ. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ஜெய் போலோ ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வைகுண்டபதி சுவாமிகி. ஜெய் போலோ ஸ்ரீ சங்கர பாகம் பிரியாள் சமேத ஸ்ரீ சங்கர ராமேஸ்வரமூர்த்திகி. திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கு ஜெய். வஜ்ரேலு முருகனுக்கு ஜெய். போலோ வீர வீர சூர பாலாஞ்சனேய சுவாமிகி. குண்டலீகவரதா. ஜெய் போலோ சந்துகாராம் மகராஜகி. ராம் கிருஷ்ண ஹரி. நாளைக்கு ஆஞ்சநேயரோட பிறந்த நாள், அதனால அவருக்கு ஏதான கிஃப்ட் கொடுங்க. ராத்திரி முழுக்க யோசிச்சு ஏதான ஒரு கிஃப்ட் உங்களுக்கு தோன்றதை மானசீகமாக கொடுங்க. அவர் சந்தோஷம் என்னெல்லாம் கொடுக்குறேன்னு அப்புறமா நினைச்சு. ராதே கிருஷ்ணன்.